மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த மாலை வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கன்வென்ஷனில் உங்கள் முன்பாக தேவனுடைய வார்த்தை சுமந்து வந்து நிற்க அவர் எனக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காகவும் கூட என்னுடைய இருதயத்தில் அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாள் முழுவதிலும் தேவனுடைய மேலான வார்த்தைகளை அவருடைய ஊழியக்காரர்களுடைய வாயிலிருந்து நாம் கேட்க தேவன் செய்த கிருபை நாம் உணர்ந்திருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, சுகாலையிலிருந்து ஒரு 4 பாடங்கள் பார்த்து முடிந்திருக்கும் இந்த வேளையில் இந்த மாலை நேர பாடமாக 5வது பாடத்தை நாம் பார்க்க இங்கே வந்திருக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பம், சாதகமான ஒரு சூழல், இதைய தேவனுடைய வார்த்தையில் ஆழமான விஷயங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் பயன்படுத்தலாம். தேவன் தொடர்ந்து நம்மை இந்த ஒரு பிரயாசத்தில் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசத்துடன் நாம் கடந்து செல்வோம். சோ, இன்று நாம் பார்த்து இருக்கிற அந்த தலைப்பு தீர்க்க தரிசன பகுதிக்குள்ள அடங்கின ஒரு தலைப்பாக இருக்கு. தீர்க்க தரிசனங்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு மிக மிக அவசியம் என்பது நாம் எல்லோரும் அறிஞ்சிருக்கிறோம். சைன்ஸ் ஆஃப் தி எண்ட் டைம்ஸ் இன் அவர் டேஸ், நாம் வாழும் நாட்களில் முடிவு கால அடையாளங்கள், நாம் வாழும் நாட்களில் முடிவு கால அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்கலாம் தேவனுடைய வார்த்தை. சகோதர சகோதரிகளே, நாம் சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் இருக்கிறோம். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற விஷயம், தேவன் கூடிய விரைவில் அவருடைய ராஜ்யத்தின் கண்ணுக்கு தெரிகிற பாகத்தை ஸ்தாபிப்பார் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஸ்தாபிப்பார்? நமக்கு தெரியும், இப்போது இருக்கிற இந்த தீமையின் அரசாட்சியை முற்றிலுமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அவருடைய குமாரன் தலைமையில் அந்த நீதியான அரசாட்சி அவர் ஸ்தாபிப்பார். அதாவது இப்போது இருக்கிற இந்த தீமையின் அரசாட்சி என்று சொல்லும் பொழுது இந்த பூமியின் அமைப்புகள், அஸ்திபாரங்கள், இவைகளை அசைச்சு பிடுங்கி கவிழ்த்து போட்டுட்டு அவருடைய ராஜ்யத்தினுடைய அந்த ஆசீர்வாதமான பாகத்தை அவர் ஸ்தாபிப்பார் என்று நாம் அறிஞ்சிருக்கிறோம். அதாவது அப்போ இப்ப இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் முடிவுக்கு வரும், வர வேண்டும். அதற்கு பின்பு நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற தேவனுடைய அந்த ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதமான பாகம் இந்த பூமியில ஆரம்பிக்கும். சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் முடிவுக்கு வந்துதான் 3வது உலகம் அங்க ஸ்தாபிக்கப்படும் என்பது நாம் பொதுவாக அறிஞ்சிருக்கிற விஷயம். அதைத்தான் இவ்வளவு நேரம் பேசும். சரி, தேவன் இந்த 2 உலகத்தின் முடிவை, இப்போது இருக்கும் தீமையின் அரசாட்சியின் முடிவை, இந்த பூமியின் அமைப்புகளின் முடிவை எப்படி நிறைவேற்றுகிறார்? அல்லது தேவனுடைய திட்டத்தில் இந்த 2 உலகத்தின் முடிவு எவ்வாறு நிறைவேறும், எந்த விதத்தில் நிறைவேறும், எப்படி நிறைவேறும், அதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம், எப்படி நாம் அதை புரிந்து கொள்ளலாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து? அது மாத்திரமல்ல, அப்படி புரிந்து கொள்ளும் போது அந்த முடிவுக்கு எவ்வளவு அருகாமையில் நாம் இன்னைக்கு இருக்கிறோம். சோ இந்த கேள்வி தான் நம்முடைய தியானமாக அங்க இருக்கு. இந்த இரண்டாம் உலகம் எப்படி முடிவுக்கு வரும், இந்த அமைப்புகள் தேவன் எப்படி முடிவுக்கு கொண்டு வருவார், அந்த முடிவுக்கு அருகாமையில இந்த அளவுக்கு நாம கிட்ட சேர்ந்திருக்கிறோம். சோ இந்த விஷயங்கள் தான் நாம் இன்றைய பாடத்துல பார்க்க போறோம். இதற்கான பதில் ஒரு மூன்று வசனங்களை நம்ம பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. தேவன் இந்த இரண்டாம் உலகம் தீமையின் அரசாட்சி, இந்த பூமியின் அமைப்புகள், உலகத்தின் அமைப்புகளை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவார், அல்லது இந்த அமைப்புகள் எப்படி முடிவுக்கு வரும் என்பது ஒரு சில வசனங்களே நாம் அழகாக புரிந்து கொள்ளலாம். இப்ப நாம தெரிந்து கொண்ட அந்த வசனங்கள் பார்க்கலாம். முதல் வசனம் எபிரேயர் 12:26 வசனம், அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். சோ இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறார் தேவன் எப்படி இந்த உலகம், உலகத்தின் அமைப்புகள் முடிவுக்கு வரும். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. எப்போ? மோசே இஸ்ரேல் ஜனங்கள் சீனாய் மலையில தேவன் அங்க சந்திச்ச போது தேவனுடைய சத்தமே அப்போ பூமிய லிட்ரலா அசைச்சது, லிட்ரல் பூமியை அசைஞ்சது. அத அப்போஸ்தலர் பவுல் லிங்க் பண்றார். அப்போ மோசே மலையிலிருந்து வந்த போது பூமி அசைஞ்சிச்சு. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். சோ இன்னும் ஒரு தரம் நான் பூமியை அசைய பண்ணுவேன். அடுத்த வசனம் லூகா 21:25-26. கடைசி நாட்களின் அடையாளங்கள் பத்தி பேசும்போது இந்த வசனம் நாம் வாசிக்கிறோம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கனும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். மஞ்சள் கலர்ல இருக்கிற வார்த்தைகள் நீங்க கவனிக்கணும். அதுதான் எம்பசைஸ், அதுதான் நம்ம முக்கியமான கருப்பொருளா எடுக்கிறோம். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கனும் உண்டாகும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அடுத்த வசனம் 2 பேதுரு 3:10 வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாள் இரவுல திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்றுப்போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். சகோதர சகோதரிகளே, மேலோட்டமாக ஒரு 3 வசனங்கள் எடுத்திருக்கிறோம். எப்படி தேவன் இந்த இரண்டாம் உலகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த 3வது உலகத்தினுடைய ஆசீர்வாத பாகம் ஸ்தாபிப்பார், சோ இந்த 2வது உலகத்தினுடைய முடிவு எப்படியாக சம்பவிக்கும் என்று இந்த வசனங்களின் வாயிலாக நாம பார்க்க முயற்சிக்கிறோம். சோ அப்ப அந்த 3 வசனங்கள்ல இருக்கிற அந்த மஞ்ச எழுத்து மாத்திரம் நீங்க கவனிச்சீங்கன்னா பூமியை அசைய பண்ணிட்டு, பூமியை அசைய பண்ணுவேன், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். ஏன் பூமியில் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்? ஏன்னா கர்த்தர் சொல்றார் இன்னும் ஒரு தரம் நான் பூமி அசைய பண்ணுவேன். நான் பூமிய அசைய பண்ணும் போது பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போயிடும். சோ ஒரு ஒரு கண்டினியூட்டி இருக்குது, ஒரு தொடர்ச்சி இருக்குது இந்த வசனங்களுக்கு. இன்னும் ஒரு தரம் பூமியை அசைய பண்ணுவேன், அப்படி நான் பூமியை அசைய பண்ணும் போது பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அடுத்து என்னாகும், பூதங்கள் வெந்து உருகி போகும். இப்ப இந்த மனுஷ எழுத்து மாத்திரம் ஒரே தொடர்ச்சியாக நாம போடும் பொழுது இது நமக்கு கிடைக்கிறது பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். நான் பூமியை அசைய பண்ணுவேன், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும். இந்த மூன்று வசனத்துல இருக்கிற அந்த அருமையான தொடர்ச்சி நாம் கொஞ்சம் கவனித்தோம்னா எப்படி இந்த இரண்டாம் உலகம் முடிவுக்கு வருவதை நாம் புரிஞ்சு கொள்ளலாம், எப்படி அது முடிவுக்கு வரும் என்பதை புரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இருக்கிறது தெரியும். சுரம சுருக்கமா தேவன் இந்த மூன்று வசனங்களை சொல்லியிருக்கிற விஷயத்த சொல்லணும்னா அவர் பூமியை அசைய பண்ணுவார், அசைய பண்ணுவார். அசைய பண்றதுனால அந்த பூமியின் மேல இருக்கிற ஜனங்கள் மேல தத்தளிப்பு இடுக்கன் வரும், விளைவு பயந்து சோர்ந்து போவாங்க ஜனங்கள். அந்த பூதங்கள் இறுதியில வெந்து உருகி போயிடும். சோ பூமி அசைய பண்ண ஆரம்பிச்சு அதன் விளைவாக ஜனங்களுக்கு தத்தளிப்பு இடுக்கன் பயம் உண்டாகி சோர்ந்து போகிற சூழல் வந்து இறுதியில என்ன ஆகுனா பூதங்கள் வெந்து உருகி போயிடும். சோ எப்படி அருமையா இந்த மூன்று வசனங்கள் அந்த விஷயம் அங்க கையாளப்பட்டிருக்குது சகோதர சகோதரிகளே. சோ இது லிட்டரலா தான் நாம பார்த்துருக்கிறோம், இதனுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் இன்னும் நாம போல. ஆனா லிட்டரலா பார்க்கும் பொழுது ஒரு ப்ராசஸ் நல்லா தெரியுது. உதாரணம், நல்லா வேர் ஊன்றி இருக்கிற ஒரு மரம் பிடுங்கி எறியப்படணும்னா எப்படி பிடுங்கி எறியப்படும், அதை பிடிச்சு அசைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா அசைச்சு 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 இறுதியில வேரோடு பிடுங்கி எடுத்து துறப்போடணும். இந்த தீமையின் அரசாட்சி கடந்த 6000 வருஷமாக இந்த பூமியின் மேல் அனுமதிக்கப்பட்டு ரொம்ப உறுதியா இருக்கு. இதை அகற்றணும் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகள் தேவனுடைய வசனத்துல நாம பார்க்கிறோம், நான் முதல்ல பூமியை அசைய பண்ணுவேன். பூமி என்ன அர்த்தம் நாம கொடுக்கலாம், பூமி சிம்பாலிக் லாங்குவேஜ், அடையாள பாஷை. பூமி என்று சொல்லும் பொழுது அடையாளத்தில் எதை குறிக்கலாம் சகோதர சகோதரிகள், உங்க ஒத்துழைப்பு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பூமியின் கிரைகளா நிறைய, எஸ் பேசிக்ல பாக்குறோம் இல்லைங்களா, செகண்ட் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்லயே பாக்குறோம் இல்லையா. பூமி எது கிடையாது, கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா நம்ம ப்ரோஃபஸி டீல் பண்றோம். சோ பரிச்சயமான விஷயங்கள் தான் தேவனுடைய வசனத்துல இருந்து நாம எடுக்கிறோம், தேவன் கிருபை இல்ல. சோ அதை கரெக்டா நாம லிங்க் பண்ணி புரிஞ்சுக்கணும். சோ பூமி தி சிஸ்டம்ஸ், அமைப்புகள், என்னென்ன அமைப்புகள், கரெக்ட், பொருளாதாரம், அரசியல், சமுதாயம், மதம். சோ பூமி தி சிஸ்டம்ஸ், சிஸ்டம்ஸ், அமைப்புகள் பாருங்க. அதே வசனத்துக்கு நீங்க கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிரதர் ரசல் கொடுக்கறாங்க, எர்த் பூமி த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிரசன்ட் சோசியல் பினான்சியல் அண்ட் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ். சரி தான் சொல்றேன், தேவன் பூமி என்று சொல்லுவதன் மூலம் இந்த நான்கு அமைப்புகள் அங்க குறிப்பிடுவது பார்க்கிறோம். என்ன சொல்றேன், நான் முதல்ல பூமியை, அதாவது இந்த அமைப்புகளை அசைய பண்ணுவேன். அசைய பண்றதுன்னா என்ன, பூமி அசைஞ்சா அதுக்கு என்ன பேர், நில நடுக்கம், எர்த்குவேக். நில நடுக்கத்துக்கு அடையாளமா எடுத்துட்டோம்னா பூமி எதிர்ச்சி, பைபிள் லாங்குவேஜ்ல பூமி எதிர்ச்சி இல்லைங்களா. நில நடுக்கத்தை பைபிள் எப்படி நாம சொல்றோம், பூமி எதிர்ச்சி. பூமி எதிர்ச்சி எதற்கு அடையாளம் வேதத்துல,
எஸ் பூமி ஜனங்கள் அமைப்புகளை குறுகிதுன்னா அந்த பூமியில ஒரு அதிர்ச்சி அந்த ஜனங்களுக்குள்ள புரட்சி கிளர்ச்சி மோதல் எதிர்ப்பு எல்லாம் குறிக்கும். நான் இன்னும் ஒரு தரம் பூமியை அசைய பண்ணுவேன் என்று சொல்லுவதன் மூலம் தேவன் காண்பிக்கிறாங்க. சோ இந்த தீமையினுடைய அரசாட்சியின் அமைப்புகள் இந்த கடைசி நாட்கள்ல அசைக்கப்படும். நிறைய புரட்சிகள் எதிர்ப்புகள் மோதல்கள் இதெல்லாம் இந்த அமைப்புகளுக்குள்ள பார்க்கலாம். அது அசைக்க செய்யும் இந்த அமைப்புகளை. இந்த அமைப்புகள் அப்படியே ஆட்டம் காணும். வேற மாதிரி நம்ம கேஷுவலா பேசணும். சரி, பூமியை அசைய பண்ணுவேன், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால மனுஷருடைய இருதயம் சொர்ந்து போகும். சோ இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவு ஆரம்பிக்கும் பொழுது இந்த நான்கு அமைப்புகளுக்குள்ள ஒரு அன்ரஸ் பிரச்சனைகள் போராட்டங்கள் புரட்சிகள் இந்த நான்கு அமைப்புகள்ல நம்ம நல்லா பார்க்கலாம். நான்கு அமைப்புகளும் சம்பந்தப்பட்டதான் ஜனங்களுடைய வாழ்க்கை இருக்கு. இந்த நான்கு அமைப்புகள் அசைக்கப்படும் பொழுது ஜனங்களுக்கு தத்தளிப்பு தத்தளிச்சிடுவாங்க இடுக்கன். அந்த பூமியின் மேல வரப்போற ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால அவங்கள் இருதயத்துல சோர்ந்து போயிடுவாங்க. ஒருவேளை இந்த இரண்டாவது பாகம் வச்சு முதல் பாகத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். சோ ஜனங்கள் பயந்து சோர்ந்து போகிற அளவுக்கு அப்போ அந்த அமைப்புகளுடைய அசைவு இருக்கும். சோ இப்ப நாம் பார்க்கிற இந்த நான்கு அமைப்புகளும் அவ்வளோ பயங்கரமா இந்த கடைசி நாட்கள்ல இந்த இரண்டாம் உலகத்தை முடிவுக்கு கொண்டு வரும்போது தேவன் அசைப்பான். அசைறதுனால ஜனங்கள் அங்க பயந்து சோர்ந்து போயிடுவாங்க. முடிவு என்ன? கிளைமேக்ஸ். பூதங்கள் அடையாள பாஷை பேசிக் கிளாஸ்ல கேட்டுக்கிறோம் இல்லைங்களா? பூதங்கள் என்ன புரியுது? எலிமெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல. நான்கு அமைப்புகள் அதே தான். அந்த நான்கு அமைப்புகள் இறுதியில என்ன ஆயிடும் தெரியுங்களா? வெந்து உருகி போயிடும். சோ இது ரொம்ப அழகா கமெண்ட்ஸ்ல அங்க கொடுக்கறாங்க. As the systems are shaken, இந்த அமைப்புகள் அசைக்கப்படுவது அசைக்கப்படும் பொழுது இட் பிகம்ஸ் அ பிரிகர்சர் ஆஃப் தி ஓவர்த்ரோ ஆஃப் தி கிங்டம்ஸ் அண்ட் ஆல் ஆர்கனைஸ்டு சொசைட்டி. அவர் இந்த அமைப்புகளை அசைப்பது எப்படி இருக்கும்னா, அதைய அந்த தீமையின் அரசாட்சிய முற்றிலும் அவர் அழித்து போடுவதற்கான ஒரு முன்னோட்டமா இருக்கும். சோ அதான் அந்த சீக்வன்ஸ் அழகா வசனத்தில் வருது. நான் முதல்ல அசைப்பேன், அப்புறம் முற்றிலும் பிடுங்கி போட்டுடுவேன். அது வெந்து உருகி போயிடும். பட் ரெண்டுக்கும் இடையில ஜனங்கள் இருக்கிறதுனால அது அசைக்கப்படும் போதே ஜனங்கள் மனசுல பயம் சோர்வு அங்க வந்துடும். சோ இந்த மூணு வசனங்கள் மெடிடேட் பண்ணும் பொழுது சகோதர சகோதரிகளே, பூமி அசைக்கப்படுதா நம்ம கவனிக்கணும். எப்படி கவனிக்கலாம், எப்படி தெரிஞ்சுக்கொள்ளலாம்? ஜனங்கள் பயந்துட்டு இருக்கிறாங்களா, சோர்ந்து போயிருக்கிறாங்களா, அது பார்க்கணும். பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இவைகள் எந்த அளவுக்கு விகிதத்தில் அதிகமாயிட்டு போய் கொண்டிருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பூதங்கள் குடி விரைவில் வெந்து உருகி போயிடும். ஆனா வெந்து உருகி போயிடும் தமிழ் இங்கிலீஷ்ல தமிழ்ல மீனிங் இருக்கு. வெந்துனா அது என்ன சொல்லலாம் நாம? ஏன் வேகும் ஒரு பொருள் ஏன் வேகும்? வெப்பம் உஷ்ணம் இல்லைங்களா? அது இங்கிலீஷ்ல நம்ம வாசிச்சோம்னா
The elements shall melt with fervent heat.
The elements, பூதங்கள் shall melt with fervent heat. Heat, fervent heat. அது ஒரு பயங்கரமான வெப்பத்தினால இது வெந்து போகும். இந்த பூதங்கள் குறிக்குது நான்கு அமைப்புகள். இந்த அமைப்புகள் எப்படி அழிஞ்சு போகும், எப்படி முடிவுக்கு வரும்னா, ஒரு வெப்பம் தகிக்கிற வெப்பம் fervent heat. என்ன வெப்பம் பாருங்க கமெண்ட்ஸ்ல. அதுக்கு பிரதர் கொடுக்கிற வார்த்தை த ஹீட் ஆஃப் பப்ளிக் டிஸ்கஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். பொது ஜனங்கள் இந்த அமைப்புகளை ஆராய்ந்து பார்ப்பாங்க, அதை குறித்து ஆலோசனை செய்வாங்க. அதுல இருக்கக்கூடிய தீமை, சுயநலம் எல்லாம் வெட்ட வெளிச்சமாகும் ஜனங்களுக்கு. ரொம்ப முக்கியம், டிஸ்கஷன் டும்லட்ஸ் ஸ்ட்ரைஃப். அந்த விஷயங்கள் குறித்து ஜனங்கள் ஆலோசிச்சு சிந்திச்சு அப்போ உண்மை தெரிய வரும் பொழுது ஜனங்களுக்குள்ள கோபம் வந்து அவர்கள் பொங்கி எழுந்து புரட்சிகள் வெடிச்சுட்டு இந்த அமைப்புகள் அப்படியே வந்து உருகி போயிடும். சோ இதுதான் அந்த ப்ராசஸ் இந்த மூன்று வசனங்கள்ல நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இந்த இரண்டாம் உலகம் அதனுடைய முடிவு, அதை நாம் எப்படி கிரகிக்கலாம், புரிஞ்சு கொள்ளலாம், கவனிக்கலாம் அப்படின்னா இந்த அடையாளங்களை பயன்படுத்தலாம். தேவன் இந்த அமைப்புகளை அசைய செய்து, அப்படி அசைய செய்யும் பொழுது அதில் இருக்கிற ஜனங்கள் பயப்படுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும் அந்த அசைவு. ஆனா அதோடு முடியாது, அது இன்னும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போய் இறுதியில் அந்த அமைப்புகளை பிடுங்கி எரிஞ்சிடுறாங்க. அந்த பூதங்கள் வெந்து உருகி போயிடுது என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இப்ப பயன்படுத்தின அர்த்தங்கள் அடையாளங்கள் உங்களுக்கு மனதில் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பூமி என்று சொல்லும் போது த சிஸ்டம் அமைப்புகள், பொருளாதாரம், சமுதாயம், அரசியல், மதம், பூதங்கள் அதே தான். அப்ப சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் இந்த நான்கு அமைப்புல அங்க நடக்கும். இப்படியாக இந்த இரண்டாம் உலகத்தினுடைய தீமையின் அரசாட்சி ஒரு முடிவுக்கு அங்க வரும் சகோதர சகோதரிகளே. சோ இது இந்த அமைப்புகள் அசைக்கப்படுவது என்று சொல்லும் பொழுது, இது நம்முடைய கர்த்தர் அவருடைய இரண்டாம் பிரசன்னத்தில் வந்த 1874 வருஷத்துல ஆரம்பிச்சுட்ட ஒரு விஷயம். அது 1874 ராஜாதி ராஜா அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்ததுல இருந்து அது ஆரம்பிச்சு நடந்து கொண்டிருக்கிற விஷயம். இந்த நான்கு அமைப்புகளும் அதனுடைய ஸ்திரத்தன்மை இழந்துட்டு நாளுக்கு நாள் இறுதி முடிவு நோக்கி போயிட்டு இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிற விஷயம் சகோதர சகோதரிகளே. அதனால அது ஆரம்பிச்சு நடந்து கொண்டு இருக்கிறதை குறிச்சு இன்னைக்கு நாம தியானிக்க போறது இல்ல. நாம் தியானிப்பது என்னன்னா அந்த அசைக்கிற விஷயம் ஆரம்பிச்சாச்சு 1874 இவ்வளோ வருஷங்கள் அதை தேவன் ஏற்ற விதத்துல அதிகரிச்சுட்டே வந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் இருக்கிறோம் 2011 முடிவுல 2012 ஆரம்பிக்க போகுது. நம்முடைய நாட்கள்ல நாம் பாத அங்கங்களா நின்று பார்க்கும் போது இந்த அசைவு எந்த அளவுக்கு பெருகிடுது. As of now, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்து எந்த அளவுக்கு தேவனுடைய வசனங்கள்ல பார்க்கிற இந்த தீர்க்க தரிசனங்கள் அதனுடைய நிறைவேறுதலை குறித்து முன்னேறி இருக்குது. எந்த அளவுக்கு the extent of shaking, அசைக்கிறது பத்தி பேசல, அது ஆரம்பிச்சிருச்சு கர்த்தரேசு வந்த போதே, ஆனா அது எந்த அளவுக்கு இன்னைக்கு போயிடுக்குது என்று தான் நாம் அங்க பார்க்கிறோம், பார்க்கணும், பார்க்க போகிறோம் சகோதர சகோதரிகளே. எப்படி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த அமைப்புகள் அவைகளுடைய ஸ்திரத்தன்மை இழந்துட்டு அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது என்று நாம் உணர்ந்து அறிஞ்சு கொள்ளுவதற்கு எப்படி நாம் அதை கவனிக்க முடியும், என்ன பண்ணணும் நாம், அதாவது கிட்டத்தட்ட எந்த நிலைமையில இருக்கிறோம், எந்த நிலைமையில அமைப்புகள் இருக்குது, இதை நாம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும். நீங்க ரொம்ப ஃப்ரீயா பேசலாம். அமைப்புகள் பார்க்கணும், கவனிக்கணும், வாட்ச், கவனிங்க, வெளித்தருங்க, பாருங்க சகோதர சகோதரிகளே. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கான அடையாளங்கள் தேவன் காண்பிக்கும் போது அந்த அடையாளங்களை கவனிச்சிருக்க வேண்டியது தேவ பிள்ளைகளுடைய கடமை. அப்போ எப்படி தான் நாம் இதை புரிஞ்சு கொள்ள முடியும், இன்னைக்கு பார்க்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் அல்லது சமுதாயம்
அரசியல், மதம், இந்த அமைப்புகள், இந்த அமைப்புகள்ல என்ன நிலவரம் போயிட்டு இருக்குது என வசனங்கள் தெளிவா சொல்லி இருக்குது. அவைகளை நான் அசைப்பேன் அசைப்பேன், இறுதியில் அவைகள் இல்லாமல் போயிடும். ஆனா அந்த அசைக்கிறது ஆரம்பிக்கும் போது போக போக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த அளவுக்கு ஜனங்கள் சோர்ந்து போயிடுவாங்க. என்ன நடக்குது உலகத்துல, ஏன் இப்படி எல்லாம் சூழல் வரணும், நம்ம வாழ்க்கை எங்க போய் முடிய போது, ஜனங்களுக்குள்ள வந்துடும் கேள்விகள். அந்த அளவுக்கு போகும், போயிட்டு முடிவுக்கு வரும் என்று கிரக தரிசனங்கள் சொல்லியிருக்க போது நாம் இன்னைக்கு கவனிக்கணும் எந்த அளவுக்கு இது அங்க போயிட்டு இருக்கு. சோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் இந்த நான்கு அமைப்புகளை நாம் கவனிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, பொருளாதாரம் கவனிக்கணுமா? கவனிக்கணும் பொருளாதாரம். அரசியல் மெடிடேட் பண்ணுமா? பண்ணணும். மதம் ரொம்ப முக்கியம், சமுதாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்க்கணும் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளாக இந்த ஒரு வேலையை நாம் அங்க செய்ய வேண்டும் சகோதர சகோதரிகள். சோ இந்த மாலை நேரத்தில் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய நாட்கள்ல இந்த கடைசி கால அடையாளங்கள் எந்த அளவுக்கு தேவன் நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார் என்பது தான் நம்ம பார்க்க போறோம். அதனால உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இன்னைக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் நீங்க பார்த்துட்டீங்க, அது யூனிவர்ஸ்னுடைய விட்டம் வட்டம் எண்ணிக்கை எல்லாம் பார்த்தோம். அப்புறம் எசேக்கியல் தேவாலயத்தினுடைய கால்குலேஷன்ஸ் பார்த்தோம். பொறுத்துக்கோங்க, இன்னும் ஒரு கால்குலேஷன் தான் இன்னைக்கு முடியும். தேவன் கிருபையா இது ஆசீர்வதிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். நிறைய புள்ளி விவரங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். நான்கு அமைப்புகள், கரண்ட் அஃபயர்ஸ் என்ன நடந்துட்டு இருக்குது, இந்த நான்கு அமைப்புகள்ல நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த அமைப்புகளை இருக்கிற பிரகாரமா ஏதோ 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 வசனங்களை புரிஞ்சுக்கும் அளவுக்கு நாம பார்க்கணும். அது நம்ம கண்டிப்பா அந்த பிரயாசம் எடுக்கணும். சோ அப்படி எடுக்கும் பொழுது சில செய்தித்தாள்கள்ல வந்த தலைப்பு செய்திகள் நாம காண்பிப்போம். ஆங்கிலத்தில் இருக்கலாம், ஆனா கீழே டிரான்ஸ்லேஷன் பண்ணிருப்போம், நீங்க படிச்சுக்கலாம். ஆனா அந்த விஷயங்கள் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் சகோதர சகோதரி. சோ இன்னும் ஒரு தரம் நான் பூமியை அசைய பண்ணுவேன், பூதங்கள் வெந்து உருகி போயிடும். இந்த அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்திரத்தன்மையை இழந்து அது முற்றிலுமாக அங்க அழிந்து போகும். அப்போ இந்த அமைப்புகள்ல முத அமைப்பு நாம் எடுக்கலாம். இன்னைக்கு எந்த அமைப்பு ரொம்ப முக்கியம்? நான்கு பதில் தான் வரும், தெரியும். சோ ஆனா நம்ம என்ன எடுக்கலாம்னா, பொருளாதாரம் ரொம்ப முக்கியம், மணி, அதெல்லாம் மனுஷங்களுடைய வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போயிடும். சோ பொருளாதாரம், இன்றைய பொருளாதாரம் சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கு? நாம பாக்குறது ஈரோடு பொருளாதாரம் இல்ல, தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, அமெரிக்கா இல்ல, குளோபல் எக்கானமி, உலகத்தினுடைய இந்த பொருளாதார அமைப்பு இன்று எந்த நிலைமையில அங்க இருக்கு, என்ன காரியங்கள் இதுல நாம பார்க்கிறோம். தேவன் இதுல ஏதாவது நமக்கு சில எச்சரிப்புகள் வச்சிருக்கிறாங்களா? நாம் நாம் பயனடையக்கூடிய காரியங்கள் ஏதாவது அங்க அடையாளங்கள் காண்பிக்கப்படுதா? சோ உலக பொருளாதார அமைப்பு இன்னைக்கு எப்படி இருக்குது? ஒரு சில விஷயங்கள் நாம பார்க்கலாம் செய்தித்தாள்கள்ல, இன்டர்நெட்ல, நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம். ரொம்ப சமீபமா 2001 இருந்து ஒரு 10 வருஷம் எடுத்துட்டோம்னா, இந்த 10 வருஷங்கள் உலகம் இயங்குற விதத்துல நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்குது. உலகத்தின் ஜனங்கள் முன்ன மாறி இந்த 10 வருஷங்கள் வேதத்தினுடைய மாணவர்களா நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் இந்த பூமியில நிறைவேறிட்டு இருக்குது. சோ இங்க பார்க்கிறோம் ஒரு புஸ்தகத்தினுடைய ஃபேசிங் பேஜ் முத பக்கம். பட் புஸ்தகம் எதை பத்தின புஸ்தகம்? தி கமிங் எக்கனாமிக் கொலாப்ஸ், வரப்போகிற பொருளாதார வீழ்ச்சி என்ற தலைப்புல ஒரு புத்தகம் இருக்குதுன்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஓரளவுக்கு என்ன இருக்கணும், உண்மை இருக்கணும். அவ்வளவுதான் நாம் எடுக்கிறோம். வந்துடும் அடுத்த வருஷம் அப்படின்னு நம்ம பேசுறது. சோ இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அங்க இருக்கு சகோதர சகோதரிகளே. இப்போ சில
செய்தித்தாள்கள் வந்த சில நியூஸ் நம்ம பார்க்க போறது, சில நமக்கு யோசிக்க வேண்டிய காரியங்களா நாம அங்க பார்க்கிறோம். சோ இங்க பார்க்கிறோம், யுஎன் எக்கனாமிஸ் ஃபியர் செகண்ட் ரெசஷன் ஆஃப் குளோபல் எக்கானமி. ஐநா பொருளாதார வல்லுநர்கள் இரண்டாவது உலக பொருளாதார மந்த நிலையை குறித்து அச்சம் தெரிவிக்கின்றனர். டேட் 2/12/2011 இந்த மாதம் ஆரம்பத்தில் ஐநா பொருளாதார வல்லுநர்கள் அவர்கள் தெரிவிச்சிட்ட ஒரு வருத்தம். ஸோ இன்றைய உலக பொருளாதாரம் எப்படி இருக்குது என்பதற்கு இதுக்கு மேல நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை, பட் போகலாம். ஏன்னா வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம உச்சக்கட்டம் நம்ம செய்ய முடியுமோ செய்யலாம். ஆனா இது ஐநா, யுஎன், யுனைடெட் நேஷன்ஸ், ஸோ உலகத்தினுடைய சமாதானம் அமைதி பாதுகாப்புக்கு என்று உருவாயிட்ட அந்த ஒரு அமைப்பு, அதில் இருக்கிற வல்லுநர்கள் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. எதை பத்தி? உலகத்தினுடைய பொருளாதாரத்தின் நிலைமை பத்தி. என்ன வருத்தம்? ஒரு வேலை மறுபடியும் ஒரு வீழ்ச்சி மந்த நிலை பார்ப்போம். எப்ப பார்த்தோம் அப்ப முந்தின முறை? சமீபத்தில் எப்ப பார்த்தோம் பொருளாதாரம் வீழ்ச்சி அல்லது தொய்வு அல்லது மந்தம்? வருஷம் 2008 2008 பயங்கரமா நடந்துச்சு. சோ இப்போ மீண்டும் அது போல ஒன்றை நோக்கி உலகம் பயணிக்கிறதை குறித்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இங்க பாருங்க, IMF அட்வைசர், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், த குளோபல் எக்கானமி குட் கொலாப்ஸ். அந்த பின்னாடி இருக்கிறது விட்டுடுங்க, இன் 2 or 3 weeks நடக்கலாது. பட் அவங்களுக்கு கூட என்ன ஃபீல் பண்ணிருக்கிறாங்கன்னா, IMF ஆலோசகர், உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடையலாம். சோ இதெல்லாம் அந்த துறையிலேயே சிறந்து விளங்கக்கூடிய ஜனங்கள் நியாயமான வருத்தத்தை தெரிவிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம். சோ இதெல்லாம் சகோதர சகோதரிகளே, இப்படி நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணினீங்கன்னா, வாய்ப்பு இருக்கிற சகோதர சகோதரிகள் இந்த அமைப்புகளை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நிறைய விஷயம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் ஒரு சில சாம்பிள் தான் எடுத்துட்டேன். வந்திருக்கிற அத்தனை தலைப்புகளும் முக்கியமான வெப்சைட்ஸ், செய்தித்தாள்களுடைய வெப்சைட்ஸ். சோ இப்ப இந்த உலக பொருளாதாரம் இப்ப எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு பயமான ஒரு சூழல், சீக்கிரத்தில் ஏதாவது நடக்கலாம், வல்லுநர்கள் பயப்படுறாங்க, அச்சம் தெரிவிக்கிறாங்க, ஏதாவது திடீர்னு நல்ல மாற்றங்கள் கொண்டு வரணும் உலக பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர்கள் அங்க செய்வது நாம் பார்க்கிறோம். சரி, நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தைகள் இந்த பொருளாதார அமைப்பு குறித்து என்ன சொல்லிக் கொண்டிருக்குது? தீர்க்க தரிசனத்தில், தீர்க்க தரிசனத்தில் பொருளாதார அமைப்புகள் பத்தி என்ன பாட் படிக்கிறோம்னா, பாருங்க ஒரு வசனம், எசேக்கியல் 7:19, தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவர்களுடைய பொன் வேண்டாவிருப்பா இருக்கும், கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும் அவர்களை விடுவிக்க மாட்டாது, அவர்கள் அதனால் தங்கள் ஆத்மாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை, அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரல்லாய் இருந்துச்சு. சோ இந்த வெள்ளி பொன் அதுதான் மானிட்டரி சிஸ்டம், அதாவது இந்த உலகத்துல பணம் போல மதிக்கப்படுகிற விலை உயர்ந்த அந்த உலோகங்கள். ஒரு காலத்துல இவைகள் தான் பணம், இன்னைக்கு இதை வச்சுட்டு பணம்னு ஒண்ணு வந்திருக்குது. அப்போ இந்த வெள்ளி பொன் பத்தி பேசும் போது ஒரு டைம் வரும் இவைகள் மதிப்பு இழந்துடும். கிட்டத்தட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த பொருளாதார அமைப்பு சீர்குலைஞ்சிடும். இது ஏதோ ஏதோ 2 கிராம் தங்கம், 3 கிராம் வெள்ளி பத்தி பேசுற வசனம் இல்ல, இது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எக்கனாமிக் சிஸ்டம், பொருளாதார அமைப்பு, அதனுடைய இயக்கம் ஸ்தம்பிச்சிடும், செயல் இழந்துடும். இதுதான் இந்த வசனத்தினுடைய கருப்பொருள். இன்னொரு வசனம் நாம் பார்க்கிறோம், இது பழைய ஏற்பாட்டில் மோசேயினுடைய நாட்கள்ல நடந்தது, அருமையான நிழல். நமக்கு தெரியும், மோசே நியாயப்பிரமாணம் வாங்க மலை மீது ஏறி போன உடனே இங்க இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஒன்னு செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? பொன் கன்று குட்டி. மோசே திரும்பி வந்து பார்த்த உடனே கோபம் ஆயிட்டு இந்த கற்பலைகளை மலை மேல போட்டு உடைச்சிட்டு எந்த அளவுக்கு அவருக்கு கோபம் வந்துருக்கும், தேவன் விரல் பட எழுதி கொடுத்தது, தூக்கி போட்டார். ஏன்னா ஜனங்கள் தேவனை விட்டுருக்காங்க, அவர் ஸ்தானத்துல ஒன்று பண்ணிருக்காங்க. பொன் கன்று குட்டி, என்ன கோபம் வந்துடுச்சு அவருக்கு பாருங்க, அங்க செஞ்சிருக்கிறார் பாருங்க. அவர்கள் உண்டு பண்ணின கன்று குட்டியை எடுத்து அக்னியில் சுட்டரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். ஏன்னா இது பொன் கன்று குட்டி. மோசே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழல், அவர் மலை மீது இறங்கி வருவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரண்டாம் வருகையில வருவதற்கு நிழல். அப்படி வரும்போது பார்க்கிறார் இங்க பொன் கன்று குட்டியா ஆராதிச்சுட்டு இருக்கிறான், வணங்கிட்டு இருக்கிறான் இஸ்ரேல் ஜனங்கள். கிறிஸ்டண்டம், கிறிஸ்தவ மண்டலம் தான். அப்படின்னா இந்த கிறிஸ்தவ மண்டலம் தேவனை மறந்துட்டு, இங்கிலீஷ்ல மேமோன், அப்படின்னா இந்த உலக பொருளையே கடவுள் போல வழங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது கிறிஸ்தவ மண்டலம் மாத்திரம் இல்ல, ஒட்டுமொத்த உலகமே கூட. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் இந்த பொன் கன்று குட்டி தான் வணங்கிட்டு இருக்கிறாங்க. பணம், பொருள், ஆசை, இதுதான் அவங்களுக்கு. தேவன் அவங்க திட்டம், அவர் சித்தம், அதெல்லாம் அவருக்கு தெரியாது. இன்னைக்கு ஜனங்கள் ஏற்படுத்திருக்கிறாங்க இந்த பொன் கன்று குட்டி, பொருள் ஆசை, பொருள் ஆசையில பணம் எல்லாம் வருது, அந்த சிஸ்டம். ஆனா என்ன சொல்றாருன்னா, மோசே வந்த உடனே அதை நொறுக்கிறார். கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வந்து தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முற்படும் போது அதுல ஒரு முக்கியமான வேலை, இந்த பொருளாதார அமைப்பு முடிவுக்கு கொண்டு வருவாங்க. அது எப்படி கொண்டு வருவாங்க? அதைய அக்னியில சுட்டரித்து, அக்னி எந்த உபத்திரம், கரெக்ட், இந்த மகா உபத்திரவத்தின் போது இந்த ஒரு அழிவு இந்த அமைப்புக்கு அங்க வரும். வரும்போது எப்படி இருக்கும்? அதையவே கும்பிட்டுட்ட ஜனங்கள், வணங்கிட்ட ஜனங்கள், அவங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு? அப்படின்னா பாருங்க, அது நெக்ஸ்ட் பாகத்துல இருக்கு. அதை பொடியாக அரைச்சு தண்ணீரின் மேல தூவி அதை இஸ்ரேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். எப்படி இருக்கும்? தங்கத்தை பொடியா அரைச்சு தண்ணீர்ல கலந்து குடிச்சா, அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல கொலாய்டல் கோல்டு, அப்படின்னா தூளாக்கின தங்கத்தை தண்ணீர்ல கலந்து குடிக்கிறது மருந்து. ஆனா கொஞ்சம் சாப்பிட போறோம், ஒரு டிராப்பு, ஒரு சொட்டு, ரெண்டு சொட்டு சாப்பிடும் போது. ஆனா அது கூட இன்னைக்கு முழுக்க அங்கீகரிக்கப்படலை எல்லா மருத்துவர்கள்னால. ஆனா குடிச்சா என்ன பண்ணும்? முதல்ல கிடினஸ், மயக்கம், கன்ஃபியூஷன், குழப்பம், டைரக்டா கிட்னி எஃபெக்ட் பண்ணும், பாய்சன், டெத், மரணம். சோ இதுதான் அது. ஆனா அது குடிச்ச போது எப்படி இருக்கும்னா, வயிற்றுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் நாம இங்க பாக்குறோம். அது குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஜீர்ணிக்க முடியாது. சோ இவர்கள் வணங்கிட்டு இருக்கிற இந்த பொருள் ஆசை, பொருளாதாரம், இந்த பணம், இந்த விஷயங்கள், இது மகா உபத்திரத்துல அழியும் பொழுது அந்த ஜனங்களுக்கு அவங்கதான், அவர்கள் அப்படியே அங்க அதை ஜீரணிக்க முடியாம அங்க போயிடுவாங்க. அதான் நம்ம பார்க்கிற வசனத்துல நான் அசைய பண்ணுவேன், ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சோர்ந்து போயிடுவாங்க அவங்க. ஏன்னா அதையவே நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படித்தான் அங்க ஆகும் என்று அங்க பார்த்தோம். இந்த ரெண்டு வசனம் போதும் சகோதர சகோதரிகளே. சோ கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது, அதாவது இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவு ஆரம்பிக்கும் போது, இந்த அமைப்பு ஒரு மிகப்பெரிய தீர்ப்புக்குள்ள போகும், அழிவுக்குள்ள அங்க போகும் என்று இந்த இடங்களை நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இன்னைக்கு இந்த உலக பொருளாதார அமைப்பு எப்படி இருக்குது உண்மையிலேயே? சில நியூஸஸ் நாம் பார்த்தோம், தேவனுடைய வார்த்தையில நாம் பார்க்கிறோம். ஆனா உண்மையில எப்படி இருக்கு இன்னைக்கு சூழ்நிலை சகோதர சகோதரிகளே? ஆனா உலக பொருளாதாரம் பேசுற லெவலுக்கு நம்ம எல்லாம் இல்ல, நம்மளும் இல்ல, பேச முடியாது நமக்கு. ஆனா ஒரு சின்ன முயற்சி எடுக்கலாம் எளிமையா நம்ம புரிஞ்சு கொள்வதற்கு. கண்டிப்பா இது அழியும், அது அழியக்கூடிய பாதையில போயிட்டு இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? உலகம் முழுக்க பார்க்கறதுக்கு பதிலா ஒரு முக்கியமான தேசம் எடுக்கலாம், அதனுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, அது எப்படி அழிவை நோக்கி போகுது, என்னென்ன காரணங்கள் புரிஞ்சிட்டோம்னா உலகத்தினுடைய வீழ்ச்சியை பார்க்கலாம். சோ ஒரு தேசம் எடுக்கலாம், பொருளாதார அமைப்பு தியானிக்கிறதுக்கு எந்த தேசம் எடுக்கலாம்? கென்யா எடுக்கலாமா? உலகத்திலே பெரிய பொருளாதாரம் உள்ள தேசம் எது? பொருளாதார அமைப்பு அமெரிக்கா.
அதாவது வல்லரசு, அவங்களுடைய பொருளாதாரம் இன்னைக்கு எப்படி இருக்குது, வல்லரசுன்னு எப்படி எப்படி நினைச்சிட வேண்டாம், ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவளை நம்ம சொல்லிடலாம் சகோதர சகோதரிகள், ரொம்ப ஆபத்தான சூழல்ல அமெரிக்கர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அமெரிக்கர்கள்ல நம்முடைய சகோதர சகோதரிகள் கூட ஒன்று பார்க்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, நிறைய பேர் தங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டம் ரொம்ப சீரியஸா சிந்திக்கிறாங்க இந்த காரியங்கள்லாம் வச்சு அமெரிக்காவில். சோ அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எப்படி, அதாவது கூடிய விரைவில் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் ரொம்ப பலவீனம் அடைஞ்சு அங்க ஒரு முடிவுக்கு வரலாம் சகோதர சகோதரிகளே. பாருங்க, புள்ளி விபரம் சொன்னா ரொம்ப சிம்பிளா சொல்ல, எப்படி அமெரிக்கா கொலாப்ஸ் ஆகும், அந்த பொருளாதாரம் எப்படி வீக்கா இருக்குது நாம சொல்லலாம் அப்படின்னா, அது சில புள்ளி விவரங்கள்ல நம்ம புரிய வச்சிடலாம். அதாவது பாருங்க, அவங்களுக்கு நிறைய செலவு இருக்குது. 2001 எப்போ அந்த ட்வின் டவர் இடிச்சாங்களோ உடனே நிறைய ராணுவ படையெடுப்புகள் நடத்தினாங்க. அவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப பலவீனமாச்சு, அவங்களுடைய அனுதின வாழ்க்கை ரொம்ப சிக்கலாச்சு. உடனே கவர்மெண்ட் எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா மற்ற தேசங்கள்கிட்ட கையேந்த வேண்டிய நிலைமைக்கு வந்துருக்காங்க. ஆனா ரொம்ப கௌரவமா கையேந்துருது, அவங்க கையேந்திர மாதிரி அங்க இருக்காங்க. சோ அப்போ நிறைய செலவுகள், அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், இன்சூரன்ஸ் கொடுக்கணும், ஜனங்களுக்கு யுத்தங்கள் நடத்தணும், ஈராக்ல ஆப்கானிஸ்தான்ல கோடி கணக்குல பணம் போட்டு பண்ணணும். சோ இப்ப என்ன, நான் இவங்களுக்கு இவ்வளவு செலவு, அந்த செலவு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுதுன்னா 400,000 கோடி. ரொம்ப சுருக்கமா நான் சொல்றேன், நீங்க கூர்ந்து கவனிச்சிடுங்க, 400,000 கோடி ஒரு வருஷத்துக்கு செலவு. சரி, தேசத்துல ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம், 2,00,000. இப்ப மீதி அவர் என்ன பண்ணணும், 2,00,000 அவர் எங்கேயாவது சமாளிக்கணும். என்ன பண்ணுவாங்க, இப்ப நமக்கு செலவுக்கு பணம் இல்ல, என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோம். சோ அமெரிக்கா என்ன பண்றாங்க, கடன் வாங்குறாங்க. யார்கிட்ட, மற்ற தேசங்கள் கிட்ட, மற்ற நிறுவனங்கள் கிட்ட, மற்ற பேங்க்ஸ் கிட்ட எல்லா கடன் வாங்கி இருக்கிறாங்க. எவ்வளவு ஆயிருக்கிறாங்க அவங்க கடன், மொத்த கடன் இன்னைக்கு உலகத்திலேயே கடன் அதிகமா உள்ள நாடுகள்ல நம்பர் 1 அமெரிக்கா, எவ்வளவுனா 15,00,000 கோடி இன்னைக்கு அவங்களுடைய கடன் நிலைமையில இருக்கிறாங்க. சோ இப்போ இவர்கள்னால இந்த கடனுக்கு வட்டியே கொடுக்க முடியல. சோ இப்போ ரொம்ப சிக்கல், ஆனா கடன் வாங்குறாங்க, கடன் அதிகரிச்சுட்டு இருக்குது, சூழல் ரொம்ப மந்தம். என்ன பண்ணலாம், ஒரே ஒரு வழி இருக்கு, அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒபாமா ஒரு போன் பண்ணலாம். எங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபெடரல் பேங்க், அதாவது இப்போ நம்ம ஊர்ல எந்த பேங்க் அச்சடிக்கிறாங்க பணம், சென்ட்ரல் ரிசர்வ் பேங்க் மாதிரி அவங்களுக்கு ஃபெடரல் பேங்க் இருக்கு. ஒரு போன் பண்ணி கோடி கோடியா அச்சடிச்சு எல்லா பேங்க்லயும் செட்டில் பண்ணுங்க சொல்லுவார், அவங்களும் செய்வாங்க. அப்ப என்ன ஆயிடும்னா, பெடரல் பேங்க்ல இருந்து அமெரிக்கா முழுக்க இருக்கிற பேங்க்ஸ்க்கு கோடி கணக்குல பணம் போய் செட்டில் ஆயிடும், சும்மா அச்சடிச்சு போடலாம். அதனால என்ன, கரெக்ட் தானே, நல்ல ஐடியா தானே, இல்லை. எந்த பொருள் அளவுல அதிகமா இருக்குதோ போக போக அந்த பொருளுடைய மதிப்பு என்ன ஆயிடும், குறைஞ்சு போயிடும். சோ அந்த பொருளுடைய மதிப்பு கம்மி ஆயிடும். சோ அதுதான் நம்ம பண வீக்கம் சொல்றோம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல இன்ஃபிளேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதுதான் அது உண்மையான சூழல். சோ அந்த அந்த இன்ஃபிளேஷன் இல்லாட்டி பண வீக்கம்னா என்னன்னா, பணம் இருக்கும் ஆனா அதனுடைய வாங்கும் திறன் வந்து ரொம்ப கம்மி ஆயிடும். போன வருஷம் 100 ரூபாய்க்கு உங்களுக்கு என்னென்னலாம் கிடைச்சதோ இந்த வருஷம் அதே 100 ரூபாய் கொண்டு போனா அதுல பாதி தான் கிடைக்கும். அப்ப என்ன, பணம் அதே தான் ஆனா அது வாங்குற திறன் என்ன ஆயிடுக்குது, கம்மியாச்சு. 8th standard படிக்கும் போது எக்கனாமிக்ஸ் மாஸ்டர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லிடுக்கிறார், இது எப்படி பணம் அதனுடைய மதிப்பு இழக்கிறது புரிஞ்சுக்கலாம்னா அவர் சொல்லுவார். அதாவது ஆரம்பத்துல கை நிறைய பணம் கொண்டு போயிட்டு பை நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வந்தோம், ஆனா அந்த காலம் போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும், மாத்தி பை நிறைய பணம் எடுத்துட்டு போனோம், கை நிறைய என்ன பண்ணலாம், பொருள் வாங்கிட்டு வரலாம். இப்ப அது கூட போயிடுச்சு, கிரெடிட் கார்டோட எடுத்துட்டு போகலாம், ஏன்னா நிறைய அதுலயே இருக்குது, போட்டு கொடுத்துடலாம். சோ அதுதான் சொல்றாங்க, அந்த பணத்தினுடைய வாங்கும் திறன் கம்மி ஆயிடும். சோ இப்போ அமெரிக்கா அப்படி பேங்க்கு அச்சடிச்சு எல்லாம் சொல்ல முடியாது. சோ இப்போ இவர்கள் மற்ற தேசங்கள்கிட்ட தான் மறுபடியும் கடன் வாங்கும், அப்படித்தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா அப்படி கடன் வாங்கும் போது ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கும், என்ன தெரியுங்களா, எல்லா தேசத்துக்கிட்டையும் இவங்க கடன் வாங்கிடுவாங்க, இவங்க பணக்காரங்க மாதிரி தெரியவாங்க. மற்ற தேசங்கள்லாம் கடன் கொடுத்த தேசங்கள்லாம் எப்படி இருக்கும், ஏழை மாதிரி இருக்கும்.
அவங்க அவங்க ஊர்ல இருக்கிற வேலைக்காரங்களுக்கு தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் சம்பளம் தான் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? சோ கொஞ்சம் சம்பளம் கொடுத்து உற்பத்தி பண்ண பொருட்களை கொஞ்ச விலைக்கு தான் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, விற்பாங்க. எங்க தெரியுங்களா? அமெரிக்காலேயே கொண்டு விற்பாங்க. புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதாவது மற்ற தேசங்கள்கிட்ட அமெரிக்கா விட பணம் கம்மியா இருக்கனால தங்களுடைய தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் தான் பணம் கொடுக்க முடியும். கொஞ்சம் கூலி கொடுத்து வேலை வாங்கிடுவாங்க. அப்படி சம்பாதிச்சு உற்பத்தி பண்ண பொருட்களை ரொம்ப சீப் ரேட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க, இந்த தேசங்கள் அமெரிக்கா ஏற்றுமதி செஞ்சிடுவாங்க. இது என்ன பெரிய ஆபத்து தெரியுங்களா? அமெரிக்காவில் இருக்கிற அதே கம்பெனி அந்த ரேட்டுக்கு என்ன பண்ண முடியாது, பொருட்களை உற்பத்தி பண்ண முடியாது. உடனே என்ன பண்ணிடுவா தெரியுங்களா? அமெரிக்கா வேற வழி இல்ல, போட்டியில ஜெயிக்கணும்னா அங்க இருக்கிற கம்பெனிஸ்ல எங்க கொண்டு வந்து வச்சிருவாங்க. இப்ப இந்தியா ஒருவேளை இந்தியாவில கொண்டு வச்சிருவாங்க. ஏன்னா இந்தியாவில சம்பளம் எவ்வளவு கொடுத்தா போதும், ரூபாயில ரொம்ப கம்மியா கொடுத்தா போதும், அப்படி போயிடுவாங்க. அப்படி போகும் பொழுது அமெரிக்கன் கம்பெனிஸ் இந்தியாவுக்கு மற்ற தேசங்களுக்கு வரும்போது அமெரிக்கால என்ன உண்டாகும், வேலை இல்லா திண்டாட்டம் வந்துடும். சோ வேலை இல்லாட்டி ஜனங்களுக்கு என்ன கிடைக்காது, அவங்களை வாங்கும் திறன் இருக்காது. சோ அப்ப என்னன்னா ஹோல் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடும். அப்போ அமெரிக்காவுக்கு வருமானமும் இருக்காது, இவங்க தங்கள் கடன்களை செலுத்தவும் அங்க முடியாது. இந்த கண்டிஷன் தான் இப்ப இருக்குது. அதனால என்ன, அதனால ஒண்ணு இல்ல. ஏன்னா அமெரிக்கா எப்படி வேணா போட்டோம் நாம சொல்லலாம், ஆனா இப்ப அமெரிக்கா எல்லாரும் என்ன பண்ணிட்டுறாங்க, பணத்தை கொடுத்துருக்காங்க. இவங்களும் என்ன பண்ணிட்டுறாங்க, மத்த தேசத்துக்கிட்ட கடன்கள் வாங்கிடுக்கிறாங்க. இந்த கடன் இவங்க கிடைக்கணும்னா இவங்களுக்கு எந்த பணம் வரணும், அமெரிக்கா இருந்து வரணும். ஆனா அமெரிக்கா என்ன பண்ண மாட்டாங்க, தர மாட்டாங்க. இப்ப என்னன்னா ஒட்டு மொத்தம் அந்த சிஸ்டம் வந்து அங்க கொலாப்ஸ் ஆகும். சோ இதுதான் அங்க பலவீனம் அடையும். சோ ஒரு தேசம், அது ஒரு பெரிய தேசம் மற்ற தேசங்களுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற ஸ்தானத்தில் இருக்குது. அந்த தேசத்தினுடைய நாணயம் தான் உலகம் முழுக்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த தேசம் மிகப்பெரிய ஆபத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அது அப்படியே மற்ற தேசங்களுக்கு அது பரவும், ரொம்ப சுலபமா பரவும். ஏன் அப்படின்னா சகோதர சகோதரிகளே, நாம் இப்போ உலகம் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு தேசமும் இன்னொரு தேசத்துக்கு கூட அவ்வளோ நெருக்கமா இருக்கிறான். ஒருத்தரை சார்ந்து தான் இன்னொருத்தர் இருக்க முடியும், தனியா யாருமே இருக்க முடியாது. பின்னி பிணைஞ்சு இருக்கிறான். ஒரு தேசத்துக்கு ஒண்ணு வந்துச்சுன்னா அப்படியே அடுத்த தேசத்துக்கு போங்க. அதுதான் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இது அமெரிக்கானுடைய அந்த தற்போதைய நிலை குறிச்சு நம்ம பார்க்கும் போது சொல்றாங்க பாருங்க, அமெரிக்கா இனியும் ஒரு பணக்கார நாடு அல்ல என்பதை நிரூபிக்கும் புள்ளி விவரங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் அங்க கொடுக்கறாங்க. அவங்க பணக்கார நாடு கிடையாது. சோ இது அங்க நம்ம பார்க்கிறோம். அதே போல பாருங்க பெர்னான்க், யாருனா இவர் அந்த பெடரல் பேங்கினுடைய முக்கியமான ஆள். இவர் என்ன சொல்றாரு பாருங்க, US close to total economic collapse. அந்த தேசத்தினுடைய அமைப்பில் இருக்கிற முக்கியமான அதிகாரி சொல்றார், முழு பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி அமெரிக்கா டேத். அங்க நம்ம பார்க்கல, நெக்ஸ்ட் பாருங்க. சோ இது அமெரிக்கானுடைய நிலைமை பாருங்க, அது உடனே ஸ்ப்ரெட் ஆகும். நாம சொல்றோம் கடந்த ஒரு மாதமா எப்போ யூரோப்பினுடைய பொருளாதாரம் விழுகும் என்று பயங்கரமான அச்சம் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் கூட நம்ம பார்க்கிறோம். எக்கானமி கொலாப்ஸ் இன் EU, யூரோப் யூனியன் நெக்ஸ்ட் வீக் வில் ரிசல்ட் இன் அ குளோபல் வேர்ல்டு எக்கனாமிக் கொலாப்ஸ். 12/8, அதாவது 8/12/2011 ஐரோப்பிய யூனியன் பொருளாதார வீழ்ச்சி உலக பொருளாதார வீழ்ச்சியில முடியும். சோ அமெரிக்கா மாத்திரமே இல்ல, ஐரோப்பிய நாடுகள் ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கிறாங்க சமீப நாட்கள்ல. கொஞ்சம் ரெகுலரா பேப்பர் பார்த்தாவே நமக்கு இந்த விஷயங்கள் தெரியும். ரொம்ப ஆச்சரியம் இல்ல சகோதர சகோதரிகள். சோ அது பாருங்க, போன மாசத்துல இந்த மாசத்துல மன்னிக்கணும், இந்தியா கூட பெரிய அதிர்ச்சி சந்திச்சாங்க. India inches closer to crisis as rupee retreats. ரெண்டு போன வாரம் இந்தியாவுடைய ரூபாயினுடைய மதிப்பு ரொம்ப கீழாச்சு. எப்படியோ தத்தி தத்தி இந்த ரெண்டு நாளா எந்திரிச்சு நின்று இருக்கிறாங்க. ரூபாயின் மதிப்பு சரிவினால் நெருக்கடியை நோக்கி இந்தியா 5/12/2011 அங்க. ஒரு செயின் நம்ம அங்க பார்க்கிறோம், ஒரு தொடர்ச்சி அங்க இருக்குது சகோதர சகோதரிகளே. நான் பூமியை அசைய பண்ணுவேன் கர்த்தர் சொல்லும் போது இந்த அமைப்புகள் அவைகளுடைய நிலைத்தன்மையிலிருந்து வந்துடுவாங்க, அவைகள் அசைக்கப்படும். இன்னைக்கு பொருளாதாரம் நாம் எடுத்தோம்னா ரொம்ப தெளிவா இந்த விஷயங்கள் நாம் பார்க்கலாம். சோ இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னால அங்க பார்த்துட்டு இருக்கிறோம். சோ அது அப்படியே மற்ற தேசங்களுக்கு போகும்ங்கிறது தான் எங்க எரேமியா 25:32 நம்ம பார்க்கிறோம். இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும் பூமியின் எல்லைகளில் இருந்து மகா புசல் பாருங்க. அதாவது ஜாதி ஜாதிக்கு தமிழ், பட் இங்கிலீஷ்ல கொஞ்சம் நல்லா இருக்குது. எப்படி இருக்குது இங்கிலீஷ்ல?
From nation to nation.
இது எப்படி சொல்வீங்க? From nation to nation. எப்படி சொல்வீங்க தமிழ்ல? ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு போகும், தேச தேசத்துக்கு போகும், அது வேற மாதிரி இருக்கு. ஒரு தேசத்துக்கு வந்துச்சுன்னா அங்க இருந்து அது என்ன மறுபடியும் இன்னொரு தேசத்துக்கு போகும். எந்த தீமை பத்தி பேசிட்டு இருக்கிறாரீங்க? தீர்க்க தரிசனம் சகோதர சகோதரிகள், இந்த மகா உபத்திரவம், இந்த அமைப்புகளின் அழிவு, ஒரு தேசத்தோடும் மற்றொரு தேசம் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கும், அது அப்படியே முழுவதும் அங்க போயிட்டு இருக்கும். சோ இந்த பொருளாதார அமைப்பு நாம் எடுத்தோம்னா இன்னைக்கு அது ரொம்ப பலவீனமான ஒரு சூழல் போயிட்டு இருக்குது. ஒரு வேலை இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு, இது ரொம்ப ஒரு ஒரு அந்நியமா தோணும், அபூர்வமா தோணும். பட் இவ்வளவு ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான் இப்ப போயிட்டு இருக்குது. கொஞ்சம் அங்கெங்கே நம்ம போய் தேடினோம்னா சகோதர சகோதரிகளை தெளிவா தெரியும் இன்னைக்கு வர தலைப்பு செய்திகள் அது தேவன் எப்பயோ ஒரு வசனத்துல எழுதிட்ட விஷயங்கள் தான். அவர் ஏற்கனவே எழுதின விஷயங்கள் தான் இன்னைக்கு தலைப்பு செய்திகளா நம்ம பேப்பர்ல நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் நாம அங்க பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இது பொருளாதார அமைப்புக்கு நாம் அங்க சொல்கிறோம். பிரதர் ரசல் அவர்கள் இதை குறித்து 4வது வால்யூம் ஆர்மகடோன் யுத்தம், தி பேட்டில் ஆஃப் ஆர்மகடோனுடைய ஃபார்வர்டு முகப்புறையில அழகாக எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க, எப்படி அமெரிக்கா. சோ அவர்கள் திவால் ஆயிடுவாங்க. திவால்னா கடன் நிறைய வாங்கியாச்சு, கடனை திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னா என்ன திவால் தமிழ்ல. இதே மாதிரி மற்ற தேசங்களும் ஆயிடும். சோ இந்த மாதிரி தேசங்கள் ஒரு முடிவுக்கு வரும் பொருளாதாரம் அமைப்பு விஷயத்துல. ரசல் சொல்லியிருக்கிறாங்க இவ்விதமாக தேசங்கள் திவாலாகி வறுமை வெறுமைக்குள் விழுகின்றன, விளைவாக சுடவும் சுடப்படவும் மனிதர்கள் இல்லாமல் யுத்தம் நிற்காது, மாறாக உணவுப் பொருட்கள் இல்லாமலோ அல்லது பொருளாதார பலவீனத்தினாலோ நிற்கும். அது பொருளாதார பலவீனத்தினாலேயே நிற்கும் என்பது ஆசிரியரின் கருத்து. இது அந்த அர்மகதோன் ஃபார்வர்ட்ல நீங்க பார்க்கலாம் 2வது பேஜ்ல. அதாவது இது சகோதரர் எழுதும் போது முதலாம் உலக போர் அங்க அந்த காலம் அந்த யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கும் போது எழுந்தனால இங்க யுத்தங்கள் பத்தின விஷயங்கள் கூட வருது. ஆனா எப்படி இந்த அமைப்பு முடிவுக்கு வரும் என்பது அழகா சொல்ற, தேசங்கள் திவாலாகும். ஏன் இஷ்டத்துக்கு கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க எவ்வளவு நாள், ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் தான். ஆனா அந்த பாயிண்ட் வந்தா எவ்வளவு பெரிய தேசமானாலும் சரி கை தான் விரிக்க முடியும், என்னால பே பண்ண முடியாது, வட்டி என்னால கட்ட முடியாது, கடன் கொடுக்க முடியாது, மன்னிச்சிடுங்க, நீங்க எனக்கு பணம் கொடுக்காட்டி நான் என் பணம் என் கடன் வேற யாருக்கும் நான் அடிக்க மாட்டேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி அந்த கண்டிஷன் அங்க வரும் என்று அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ இது பொருளாதார அமைப்பு இன்னைக்கு கண்ணு முன்னால பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு அங்க நீடித்திருக்கு சகோதர சகோதரிகளே. நெக்ஸ்ட் சமுதாயம் நாம் எடுத்தா, சமுதாயம் என்ற அமைப்பு அது எப்படி இருக்கும் பாருங்க. வசனம் எடுங்க ஹாகாய் 2:6 சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசை பண்ணுவேன். சோ இங்க எக்ஸ்ட்ரா 2 அடையாளங்கள் இருக்கு. பூமி சிஸ்டம்ஸ் நான் வந்துட்டு அசை பண்ணுவேன், ஆனா அந்த சிஸ்டத்துல ரொம்ப முக்கியமா சமுத்திரம். சமுத்திரம் எது கிடையாலும் பைபிள் கொந்தளிக்கிற ஜனங்கள் வெட்டாந்தரை அவங்க கூட ஜனங்கள் தான், பட் கொந்தளிக்காம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்க. ஆனா ஜனங்களுக்குள்ள அவங்களையும் நான் அசைய பண்ணுவேன். சமுதாயம் சொசைட்டி அது கூட பிரச்சனை தான் அங்க வரும். சோ இந்த 2வது உலகத்தினுடைய முடிவு இன்னொரு வசனம், இந்த சமுதாயம் எப்படி அமைப்பு, இந்த அமைப்பு முடிவுக்கு வரும் பற்றி சொல்லும் போது ஒரு அருமையான வசன பகுதி, யாக்கோபு 5:5-5 ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்தது, அக்கினை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள், இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இருக்கிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்துல உழன்றீர்கள், கொளுத்த வகைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். சோ இந்த வசனம் சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாட்கள்ல சமுதாயம் என்ற அமைப்புக்குள்ள வரக்கூடிய மாபெரும் மாற்றங்கள், அதன் மூலம் அந்த அமைப்பு முடிவுக்கு வரும் என்பது ரொம்ப அருமையாக அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அந்த மஞ்சள் விஷயம், மஞ்சள் லெட்டர்ஸ் மாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா புரியும் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்துல. கடைசி நாட்கள்ல என்ன நடக்கும் இந்த சமுதாயம் அமைப்புக்குள்ள? ஐஸ்வர்யவான்களே கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். கொஞ்சம் எடிட், ஐஸ்வர்யவான்கள் கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை சேர்ப்பார்கள். சோ என்ன பாயிண்ட் நாம் இங்கிருந்து எடுக்கலாம் சகோதர சகோதரி? கடைசி காலம் என்பதற்கான ஒரு அடையாளம் என்னன்னா, ஐஸ்வர்யவான்கள் கடைசி நாட்கள்ல பொக்கிஷம் சேர்த்தாங்க. வேற மாதிரி சொன்னா, கடைசி நாட்கள்ல ஐஸ்வர்யவான்கள் பொக்கிஷம் சேர்த்திடுவாங்க. என்னது கடைசி நாட்கள்ல? என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம், சமுதாயத்துல ஐஸ்வர்யவான்கள் கிட்டத்தான் பொக்கிஷம் எல்லாம் போய் சேரும். அப்படின்னா மற்ற வகுப்பாருங்க, இது பிரதர் ரசல் 4th வால்யூம்ல கொடுக்கிற முக்கியமான சில பாயிண்ட்ஸ்ல ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த கடைசி நாட்கள்ல என்ன நடக்கும்? பணம் பொருள் அனைத்தும் ஒரு சிலர் கைகளிலேயே போய் சேரும், அவ்வளவுதான். ஆனா சமுதாயம்னா ஒரு சிலர் இல்ல, எல்லாரும் சேர்ந்தது தான். எல்லா ஜனங்களுக்கும் அந்த அந்த தேவைகள் எல்லாம் போய் சேரணும். ஆனா அப்படி இருக்காது கடைசி நாட்கள்ல. ஏன்னா பார்க்கலாம் கடைசி நாள் அழகா என்ன பார்க்கலாம்னா, ஒவ்வொரு தேசத்திலையும் ஒரு சிலர் கையில பணம் கொட்டி கிடக்கும், மற்றவங்க ஒரு பெரும் பகுதி எதுவும் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் எல்லாம் வச்சுட்டு அதிகம் அளவுக்கு அதிகமா வச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப வினோதமான ஒரு சூழல், அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த். உண்மை சகோதர சகோதரிகள், பிரதர் ரசல் 4th வால்யூம் எழுதும் போது அவருடைய காலத்துல மில்லியனர்ஸ் இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த வால்யூம் படிச்சு அந்த காரியங்களை புரிஞ்சுக்க நாம முயற்சிக்கும் போது இப்ப மில்லியனர்ஸ் கிடையாது, இப்ப யார் இருக்கிறாங்க? பில்லியனர்ஸ் இருக்கிறாங்க. இன்னும் பணம் இன்னும் நிறைய ஆயிட்டு அவங்க கிட்ட போயிடும். சோ ஒரு சின்ன அடையாளம், கடைசி நாட்கள்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பணம் பொருள் செல்வங்கள் எல்லாமே ஒரு சிலர் கையிலேயே அங்க போகும். இது உண்மையானா? நான் டைம் எடுத்து நான் உங்களுக்கு நிரூபிக்க முடியாது, நீங்கள் கவனிக்க வேணும், உங்கள்கிட்ட நான் தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன். ஆனா சகோதர சகோதரிகளே, நிறைய பத்திரிகைகள் இருக்கு இதெல்லாம் வாட்ச் பண்றதுக்கு, ஃபோர்ப்ஸ் அவங்க இவங்க சொல்லிட்டு தெளிவா கொடுக்கறாங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு லட்ச கோடிகள் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷன், ஒரு மனுஷன் எவ்வளவு கோடி வச்சிருக்கிறாங்க, எப்படி ஆடம்பரமா வாழ்றாங்க பாருங்க. அதெல்லாம் வசனத்துல சொல்லிருக்கிறார், நீங்க நல்லா சம்பரமாய் வாழ்ந்திருக்கிறீங்க, நல்லா வாழ்ந்திருக்கிறீங்க, பணம் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. இது வந்து ஐஸ்வர்யவான்கள்னா தயவு செஞ்சு இங்க இருக்கிற சின்ன சின்ன வீடு கட்டி ஒரு கார் வச்சுட்டு இருக்கிறவங்க நினைக்காதீங்க. இவங்கெல்லாம் ஐஸ்வர்யவான்கள் இல்ல. இங்க சொல்ற ஐஸ்வர்யவான்கள் கோடிகள் லட்சத்துல வச்சிருப்பாங்க, அந்த ஐஸ்வர்யவான்கள் ட்ரில்லியன்ஸ் பில்லியன்ஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய ட்ரஸ்ட் அமைப்புகள், அப்படியே விஸ்தாரமா நிப்பாங்க. அத்தனை பணமும் அவர்களுக்கு எடுத்தா போய் சேர்ந்துட்டு இருக்கும். அந்த ஒரு சிலர் சேர்ந்தாங்கன்னா ஒரு தேசத்தினுடைய போக்கையே மாத்திடுவாங்க.
ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளோ வெல்த் இருக்கும். அந்த ஒரு சூழல் வரும், அது கடைசி காலத்தின் அடையாளம். சோ அது இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னால ரொம்ப அருமையா வந்துருக்கு. அப்படி வந்தா என்ன ஆகும்? முதல்ல எப்படி அவர்களுக்கு வரும் அப்படின்னா, இவங்க கூலிக்காரருக்கு என்ன பண்ண பண்றது இல்ல, கொடுக்கறது இல்ல பாத்தீங்களா. இது இன்னொரு பிரச்சனை. பிரதர் ரசல் 4th வால்யூம்ல தெளிவா சொன்ன, இந்த கடைசி நாட்கள்ல சமுதாயத்துல என்ன நடக்கும்? இது நடக்கும். அநியாயம் அநீதினால ஒரு சிலர் பணக்காரர்கள் ஆயிட்டே போவாங்க, மற்றவர்கள் ஏழை ஆயிட்டே போவாங்க. ஏழை ஆயிட்டே இந்த ரெண்டு வகுப்பார் வந்துடுவாங்க, இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள். அவ்வளவுதான், இருக்கிறவங்க இல்லாதவங்க இப்படி உருவாயிடும். பாருங்க, இது வந்து என்னன்னா, அந்த ரெண்டு வகுப்பாருக்குள்ள ஒரு பயங்கரமான கசப்புணர்வு, வெறுப்பு, பகை உருவாகும். இருக்கிறவர்கள் பார்த்து இல்லாதவர்கள் ஏங்குவாங்க, ஆரம்பத்தில் சிந்திப்பாங்க, போக போக கோபம் வரும். ஏன் நாம போய் அதை எடுத்துட்டு வர முடியாது? என்ன தப்பு? நான் வேலை செஞ்செடுக்கிறேன், எனக்கு கிடைக்கல, வேலையே செய்யல, அவர் எல்லாம் வச்சிருக்கிறார், வரும். சோ இது கேபிட்டல் லேபர் ஸ்ட்ரைப் இங்கிலீஷ்ல. சோ அந்த வேலை கொடுத்தவங்களுக்கும் வேலை செய்தவங்களுக்கும் வரக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனை இது இருக்கும், சகோதர சகோதரிகளே. சோ இது சமுதாயத்தில் ஒரு பெரிய அளவில் பார்க்க முடியும். இன்னைக்கு நாம் இதெல்லாம் பார்க்கிறோம். சாமானிய மனுஷங்களுடைய வாழ்க்கை முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அதே சமயத்துல ஒரு வகுப்பார் முன்பை காட்டிலும் இன்னும் பணக்காரராக, இன்னும் பணம் சம்பாதிக்கிறாங்க. சோ ஜனங்களுக்கு இப்போ இந்த வித்தியாசம் இன்னும் அவ்வளவா தெரியல. ஆனா அமெரிக்கால எல்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்துடுச்சு. சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்கள் நம்ம தியானிப்பதற்கோ புரிஞ்சுக்கொள்றதுக்கோ ஒருவேளை கஷ்டமா இருந்துச்சுன்னா, இல்லாட்டி அவசியம் இல்லைன்னு தோணுச்சுன்னா, அதுக்கு நியாயமா ஒரே ஒரு காரணம் தான், என்ன தெரியுங்களா? இன்னும் இந்த உணர்வுகள் வரும் அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் இன்னும் பார்க்கல. வி ஆர் பிளஸ்ட் பீப்புள். இந்தியா, சைனா, சில தேசங்கள்ல இந்த தாக்கங்கள் இன்னும் வரல, அமைதியா போயிட்டு இருக்கு. ஏன்னா இங்க எல்லாம் மூணாவது வகுப்பார் இருக்கிறாங்க, பணக்காரரு, ஏழை, நடுத்தர வர்க்கம். அந்த நடுத்தர வர்க்கம் சகலத்தையும் தாங்கிட்டு இருக்குது, பிரச்சனை இல்லாம. ஆனா மற்ற தேசங்கள் எல்லாம் இந்த நடுத்தர வர்க்கம் இல்லை. சோ அதனால்தான் 2008 வந்த போது கூட நமக்கு ஒண்ணும் அவ்வளவு பாதிப்பு இல்லை, நமக்கு ஒண்ணும் அவ்வளவு பாதிப்பு இல்லை. இனிமேல் வரதுல கூட கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியும், ஆனா கஷ்டம் அதுக்கு கண்டிப்பா நிறைவேறும். ஒரு வேலை கர்த்தருடைய அறுவடை வேலை, அவருடைய சுவிசேஷத்திற்கான சாட்சிகள் தேவன் இங்க அனுமதிக்கிறார். ஏதோ சில காரணங்கள் இங்க நமக்கு அந்த ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஆனா வெளியெல்லாம் அப்படி இல்லை. நம்ம ஃபாரின் பிரதர்ஸ்னுடைய நிலைமைகளே ரொம்ப பரிதாபம். சிலர் வந்து அமெரிக்கால வேலை இழந்துட்டாங்க, அவ்வளவுதான், அந்த வேலை போயிடுது. திடீர்னு இன்கம்லெஸ், வருமானம் இல்லை. பிரதர்ஸ் சிந்திக்கிறாங்க, டிஸ்கஷன் வைக்கிறாங்க, என்ன பண்ணணும், தேவனுடைய பிள்ளையா இந்த சூழல்ல, எது கடையாளம் சிந்திக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இது நமக்கு அங்க அப்படி தெரியல என்று நாம் அங்க பார்க்கிறோம், சகோதர சகோதரி. ஆனா இது ஒரு நிலைமை. பாருங்க அமெரிக்காவில இதெல்லாம் ரொம்ப, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாருங்க, என்ன போட்டிருக்கிறார் பேனர் அவர், என்ன அவர் எழுதியிருக்கிறார், கில் கார்பரேட் கிரீட், நிறுவனங்களுடைய பேராசைய கொள்ளுங்க. ஏன்னா அப்படி நிறுவனங்கள் உருவாயிட்டு சாமானிய மனுஷங்களுடைய எல்லாம் உறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எழுந்திருக்கிறார். இது அமெரிக்கானுடைய எதிர்ப்பு, புரொட்டஸ்ட். எப்போ? போன மாசத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. த வால் ஆக்குபை வால் ஸ்ட்ரீட் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வால் ஸ்ட்ரீட் அவங்களுடைய பொருளாதார மையம், அதைய போய் பிடிச்சிடு அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு புரட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஜனங்கள் போயிட்டு இருக்குது, நீங்களாம் நியூஸ் பேப்பர்ல பாத்துருப்பீங்க. அந்த புரட்சியாளர்கள் மூஞ்சியில பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சது, போலீஸ்காரங்க எல்லாம் நியூஸ் ஆயிடுது. பாருங்க இவர், பாருங்க இவர் கரெக்டா வச்சிருக்கிறார். பாருங்க, கிளாஸ் வார் அஹெட். இது தேவன் இப்பதான் சொல்லியிருந்தாங்க, இதுல யாக்கோப்ல கிளாஸ் வார். என்ன கிளாஸ்? வகுப்பார்க்கு வகுப்பார்க்கு யுத்தம், சண்டை, அஹெட், எதிர்நோக்கி இருக்குது சொல்றாரு. பாருங்க ஒரு அமெரிக்கன், இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு இடையில பிரச்சனை வரும், பேனர் பிடிச்சிட்டு இருக்கிறார். கடந்த மாசத்தினுடைய நிலைமை நாம பாக்குறோம். இங்க பாருங்க, அதே வால் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஜனங்கள் கத்துறாங்க பாருங்க. அமெரிக்கா
People need jobs. Yeah, illa. Vela illa thinnaatam. Obama ipo solirukkar. Na inda election la varamaata. Yeah, naan varumbodhe irundha paarkilam. Ipo vela illa thinnaatam 2% adhigamaayidu. Mudiyad. Ana avar enna solittu vandha varumbodhe. நம்ம எல்லாம் தெரியும் இல்லைங்களா, நியூஸ் பார்க்கும்போது என்ன சொல்லிட்டு வந்தார், ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நல்ல வார்த்தை, சேஞ்ச் இல்லைங்களா, நான் மாற்றம் கொண்டு வர, கம்மி கடன்ல இருந்து நிறைய கடன் அப்படியான்னு கேக்குறாங்க அமெரிக்கால. நீங்க அதைத்தானே பண்ணிருக்கிறீங்க, நீங்க வேற ஒன்னும் பண்ணலையே சொல்றாங்க. பாருங்க, பீப்புள் நீட் ஜாப்ஸ். பாருங்க, இந்த வட்டமா இருக்கிறது ரொம்ப நல்லது, அருமையான ஒரு பேனர், இதுதான் அவங்க யூஸ் பண்ணது. We the 99%, நாங்க 99% ஸ்டாப் த கிரீட் ஆஃப் த 1%. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, அப்படி தலைகீழா இருக்கு, நான் அதான் ரெண்டு போட்டிருக்கிறோம் புரிஞ்சுக்கிறக்கா. 99% நாங்க எதுவும் இல்லாம இருக்கிறோம் அமெரிக்கால, ஒரே 1% எல்லாத்தையும் வச்சுட்டு பேராசையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதை நிறுத்துங்க, இதுதான் அவங்களுடைய லோகோ பேனர். எவ்வளவு அழகா தேவனுடைய வார்த்தையில இருந்த தீர்க்க தரிசனங்களே இன்னும் கண்ணு முன்னால நமக்கு போயிட்டு இருக்கு. லாஸ்ட் மந்த், கடந்த மாதத்தினுடைய நிலவரம் சகோதர சகோதரிகளே பாருங்க. இங்க இன்னொன்னு பெயில் அவுட்ஸ், எக்ஸ்டார்ஷன். பெயில் அவுட்னா என்ன தெரியுங்களா, திவால். அமெரிக்கா திவால் ஆக போகுது, அது போச்சுன்னா நம்மளால அழிய போறோம் அவங்க சொல்றாங்க. சோ இதெல்லாம் அந்த வால் ஸ்ட்ரீட் புரட்சியில அங்க பார்த்தோம். சோ இது அமெரிக்கால மாத்திரம் இல்ல, இது எல்லாம் அப்படியே தீமை ஜாதியிலிருந்து ஜாதிக்கு பரவும். சோ போன மாதமே தான் இல்ல, இந்த மாதம் அமெரிக்கா மன்னிக்கணும், ரஷ்யால கூட ஒரு பெரிய புரொட்டஸ்ட், பெரிய புரட்சி. அவங்களுடைய எலெக்ஷன்ல பயங்கரமான ஊழல்கள் என்று சொல்லிட்டு பாருங்க, அந்த எல்லாம் வச்சிருக்கிறாங்க ரஷ்ய எதிர்ப்பு. அந்த எலெக்ஷன், ரஷ்யன் எலெக்ஷன், பிக்கஸ்ட் புரொட்டஸ்ட் சின்ஸ் த ஃபால் ஆஃப் யுஎஸ்எஸ்ஆர். ரஷ்யா வீழ்ந்து போனதுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அந்த தேசத்துல கிளம்பிடுக்குது. டேட்டு 10 December 2011, இந்த மாதம். சோ அந்த போட்டோஸ் பாருங்க, ஜனங்கள் எவ்வளவு கொந்தளிச்சு போயிட்டு அங்க வந்திருக்கிறாங்க. வசனம் பாத்தீங்க இல்லைங்களா, ஹகாய் 2:6, சமுத்திரத்தை வெட்டாந்தரையும் நான் அசைய பண்ணுவேன், ஜனங்களை கொந்தளிப்பாங்க. இந்த அமைப்புகள் மாத்திரம் இல்ல, அந்த சமுதாயம் ஜனங்கள் கொந்தளிப்பாங்க. அப்படி பண்ணுவேன் நான், சும்மா நான் பண்ணுவேன், இப்படித்தான் அந்த அமைப்புகளை முடிவுக்கு கொண்டு வருவேன். சோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இந்தியாவில் கூட ஊழல், எவ்வளோ பெரிய ஊழல், என்ன காரியங்கள். யார் இவரு இந்த வயசானவர், என்ன என்ன போஸ்ட்ல இருக்கிறார் அவரு தெரியல, தேசமே நின்றுச்சு பின்னால, எது கிடையாலும். சகோதர சகோதரிகளே, வசனம் சகோதர ரசூல் அவர்களுடைய கருத்துக்கள், இன்னைக்கு நடக்கிற சூழல்கள் நாம் கவனிக்கும் பொழுது அந்த முடிவு நோக்கி பாதையில இந்த அமைப்புகள் ரொம்ப அருமையா இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது பாக்குறோம். ஆனா அந்த அசைப்பு அதிகரிச்சிருக்குது, இன்னைக்கு ரொம்ப அதிகரிச்சுட்டு கண்ணு முன்னால போயிட்டு இருக்குது. இப்ப கூட அவர் 2-3 நாளுக்கு மேடம் ஆரம்பிச்சிருக்கிறார் இல்லைங்களா, மறுபடியும் எதுக்கு, இவருடைய புரட்சியினுடைய நோக்கம் லோக்பால். லோக்பால் என்ன அர்த்தம், ஆச்சரியமா, சான்ஸ்கிரிட் வேர்ட், த ப்ரொடெக்டர் ஆஃப் த பீப்புள். என்ன ஆச்சரியமான வார்த்தை, ஜனங்களின் பாதுகாவலன், ஜனங்கள் உரிமைக்கு எந்திரிச்சிருக்கிறாங்க, ஜனங்கள் ஜனங்களே எந்திரிச்சிருக்கிறாங்க. நீங்க யார் வேணா வேணா இருக்கலாம், நீதிக்கு முன் ஒன் வாங்க அப்படி ப்ரொடெஸ்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆன்கோயிங் திங்ஸ், போயிட்டு இருக்கிற காரியங்கள் சகோதர சகோதரிகளே. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட நாம எடுக்கல, 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட எடுக்கல, 2 மாசத்துக்கு முன்னாடி கூட இல்ல, இந்த மாசம் அமெரிக்கா ரஷ்யா இந்தியா போயிட்டு இருக்குது. ரொம்ப முக்கியம், இந்த வருஷம் உலகம் சந்திச்ச ஒரு பெரிய புரட்சிகள் த அரப் ஸ்பிரிங், இங்கிலீஷ்ல சொல்றாங்க அரப் ஸ்பிரிங், அரபு எழுச்சி சமுதாயத்துல வந்துட்டு அசைவு. என்ன அது அரப் ஸ்பிரிங், அரபு எழுச்சி, அரபு தேசங்களுக்குள்ள திடீர் என்று சொல்லி நம்ப முடியாத புரட்சிகள் கிளம்பிச்சு, சங்கிலி தொடர் மாறி பாருங்க. அதுல உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புறேன், அதை நீங்க பாருங்க. உங்களுக்கு began in 10th December 2010. Ended in no எவ்வளோ தேசத்தில் ஆரம்பிச்சது ஆரம்பிச்சது பாருங்க, துனிஷியால ஆரம்பிச்சது, ஈஜிப்ட், லிபியா பாருங்க, துனிஷியால ஒரு புரட்சி ரெவல்யூஷன் ஆரம்பிச்சது, எகிப்துல அதே போல லிபியால ஒரு உள்நாட்டு கலகம், சிவில் வார், பஹ்ரைன்ல ஜனங்கள் கொந்தளிச்சிருந்தாங்க, சிவில் அப்ரைசிங், சிரியா யேமன்ல கூட அதே தான், மேஜர் புரோட்டஸ்ட், பெரிய எதிர்ப்புகள், அல்ஜீரியா, ஈராக், ஜோர்டான், குவைத், மொராக்கோ, ஓமன். நெக்ஸ்ட் மைனர் புரோட்டஸ்ட், சின்ன சின்ன எதிர்ப்புகள், லெபனான், மௌரிட்டானியா, சவுதி அரேபியா, சுடான், கிளாஷஸ். கொஞ்சம் கவனிங், அது மாத்திரம் ரெட்ல இருக்கு, கிளாஷஸ், சண்டை, தாக்குதல்கள் ரெண்டே ரெண்டு இடத்துல, இஸ்ரேல், பாலஸ்தீன். சகோதர சகோதரிகளே, போன வருஷம் டிசம்பர்ல ஆரம்பிச்சிருக்கு, நாம் இந்த வருஷம் டிசம்பர்ல இருக்கிறோம். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளோ புரட்சிகள் அந்த பகுதியில் வந்தது. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தில் இதைய தி அரப் ஸ்பிரிங், திடீர்னு ஒரு எழுச்சி எப்படி வந்துச்சு ஜனங்களுக்கு, ஒரு தேசத்துல ஜனங்கள் கொந்தளிக்கிறத பார்த்த உடனே அப்படியே ஒரு ஒரு தேசத்துல ஜனங்கள் பொங்கி எழுந்திருக்கிறாங்க. இது தேவனுடைய வார்த்தையில சொல்லப்படாத விஷயமா? அதுதான் நம்ம சிந்திக்கணும். சோ தேவன் அழகா சொல்லிருக்காங்க, நான் பூமியை அசை பண்ணுவேன். பூமி மாத்திரம் இல்ல, சமுத்திரம், வெட்டாந்தரை, ஜனங்களுக்குள்ள வரும் பிரச்சனை, சுயநலத்தினால சிலரே அங்க சுகபோகமா வாழும் போது இல்லாதவர்களுக்கு அவர்கள் மீது பொறாமை, போட்டி எல்லாம் வந்து இந்த ஒரு வகுப்புக்கு வகுப்புக்கு இடையில பிரச்சனைகள் அங்க வரும். சோ இதெல்லாம் அங்க வரும் என்று அங்க அரப் ஸ்பிரிங்ல பாத்துக்கிறோம். இந்த சம்பவம் எகிப்துல உங்களுக்கு தெரியும், இந்த நியூஸ் நான் அதிகமா பேச மாட்டேன். சோ இந்த புரட்சிகள் எந்த அளவுக்கு போச்சுன்னா, நம்ப முடியாத மாற்றங்களே எகிப்துல அந்த புரட்சி. பாருங்க அவங்க எழுதி இருக்கிறாங்க பாருங்க, பேனர், முபாரக், கோ அவுட், போயிடு அதிபர் முபாரக், போயிட்டார். ஜனங்கள் கையில தேசம் என்ன மாதிரி இருந்துச்சு. இது சாதாரண விஷயம் இல்ல, ஜனங்கள் பொங்குறது முக்கியமான விஷயம் சகோதர சகோதரிகளே, கடைசி கால தீர்க்க தரிசனங்கள்ல. ஏன்னா அந்த ஜனங்கள் தான் மகா உபத்திரவத்துல கர்த்தர் இந்த அமைப்பின் மேல பயன்படுத்துற தம்முடைய சேனையா இருப்பாங்க. கர்த்தருடைய சேனை யார்னா இந்த ஜனங்கள், வே ஜனங்கள் இவர்களை பயன்படுத்துவார். இவங்களுடைய அந்த கோபம், அந்த வேகம் எல்லாம் பொங்கும் இந்த அமைப்புகள் மேல. ஒரு தேசம் மாறி இருக்குது. இந்த பாருங்க எகிப்துல பாருங்க, இதெல்லாம் இது லிபியா புரட்சி, லிபியால நடந்துச்சு. போன மாசம் தான் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் எல்லாம் வந்துச்சு. ஒரே அதிபர் 30 வருஷம் 40 வருஷமா ஆளுகை பண்றார். தங்கத்துல பெட்டு, பிஸ்டல் தங்கத்துல, என்னமோ மாதிரி வாழ்க்கை. ஜனங்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, எழுந்துச்சுட்டாங்க. பாருங்க ஜனங்கள், உங்களை என்னை மாதிரி ஜனங்கள் கையில என்ன மாதிரி வெப்பன்ஸ் பாருங்க, என்ன மாதிரி நடக்குது பாருங்க. இதெல்லாம் வசனம் எவ்வளவு அழகாக கண்ணு முன்னால அங்க நிறைவேறிட்டு இருக்குது. ஜனங்கள் உங்களை என்னை மாதிரி ஜனங்கள் தான். அந்த டிரெஸ் பாருங்க, சிவிலியன்ஸ் கையில கன், மெஷின் கன், ராக்கெட் லான்ச்சர் கிளம்பிடுக்கிறாங்க ஒரு தேசத்தினுடைய அதிபருக்கு விரோதமா. ஜனங்கள் கொந்தளிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பூமி அதிர்ச்சி பைபிள்ல, ரெவல்யூஷன் வெளிப்படுத்தின விஷயத்தில் ரெண்டு பூமி எதிர்ச்சிகள் இருக்கு. ஒன்னு பிரெஞ்சு ரெவல்யூஷன், இன்னொன்று வரப்போகிற மகா உபத்திரவ காலத்தினுடைய ரெவல்யூஷன். இந்த ஜனங்கள் மிகப்பெரிய மாற்றம் செஞ்சாங்க அந்த தேசங்கள். அது நடக்கும் வரப்போகிற அந்த இரண்டாம் உலகத்தின் முடிவில் சமுதாயம் அங்க பாதிக்கப்படும். இப்போ ஜனங்கள் கொந்தளிச்சு எந்திரிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கறது நீங்க இங்க பாருங்க. இந்த ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ், அந்த லிபியா அதிபருக்கு விரோதமா ஜனங்கள் கோபப்பட்டு எழும்பி அவர் கையில மாட்டின உடனே என்ன பண்ணாங்க பாருங்க. ஸ்பீக்கர் போடல, நல்ல வேலை. அவங்க அதிபர் அவங்க கையில கிடைச்ச உடனே ஜனங்கள் பாருங்க, நல்ல வேலை சவுண்ட் போடணுங்களா.
அவங்க எந்த லெவலுக்கு அந்த வேகம் அவங்க காமிக்கிறாங்க, ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. இல்ல வேண்டாம், பரவாயில்ல. அதாவது என்ன நீங்க பாப்பீங்கன்னா, ஜனங்கள் ஃபுல் கத்து கன் ஃபயர் பண்றாங்க, புல்லட் சவுண்ட் கேக்குது, அவங்களுடைய கடவுள் பேர் சொல்லி கத்துறாங்க, கத்திட்டு அந்த அதிபரை போட்டு அடிக்கிறாங்க, அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்படி போனவர் தான் இவர். எப்படி இருந்தார், எப்படி ஆயிட்டார், லிபிய புரட்சி, ஜனங்கள் கொந்தளிக்கிறது. அது ரொம்ப அது முக்கியமான விஷயம் சகோதர சகோதரிகள். முஅம்மார் கடாஃபி அவர் வீழ்ந்துட்டார் போன மாசம். சோ இதெல்லாம் இந்த சமுதாயத்துல நம்ம அங்க பாக்குறோம். அரப் ஸ்பிரிங் எப்படி வந்துச்சு ஜனங்களுக்கு இவ்வளவு ஒரு வேகம் சகோதர சகோதரிகளே, எதனால அந்த ஒரு வேகம் வந்துச்சு? இதுக்கு முன்னால வரைக்கும் அமைதியா இருந்துட்ட ஜனங்கள் எப்படி இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு பாருங்க. இது ஒரு முக்கியமான அடையாளம் கர்த்தர் இயேசுவின் வந்திருத்தல்ல. தானியேல் 12 படிக்கிறோம். சோ அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். சோ கர்த்தர் இயேசு 2 வருகையில வந்திருக்கும் பொழுது இந்த அமைப்புகளை முடிவுக்கு கொண்டு வந்து ஆசீர்வாதமான ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இருக்கும் போது அந்த ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கும். அதன் விளைவாக ஜனங்கள் விழிப்படைவாங்க, சிந்திப்பாங்க, சிந்திக்கிற ஜனங்கள் ஆயிடுவாங்க. அடிமைத்தனத்துக்குள்ள இல்ல, மூட நம்பிக்கைக்குள்ள இல்ல, சிந்திக்கிற ஜனங்கள் ஆயிட்டு தங்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறத உணரும் பொழுது பங்கு எழுந்துடுவாங்க. பாருங்க, இதுதான் சகோதரர் அந்த மறுபடியும் அந்த முகப்புறையிலேயே கொடுக்கிறார். அருமகத்துவம் இல்ல, ஒரு வேலை கடந்த 43 வருடங்களில் ஆசீர்வாதங்கள் தற்போதைய வளர்ச்சி விகிதத்தில் தொடருமானால் அதுபோலவே மனுக்குலத்தின் அதிருப்தியும் பெருகும். வேறு வகையில் சொல்வோமானால் அறிவு பெருக்கமே உலகத்தின் மீது அர்மகதோனை கொண்டு வரும் பயத்திற்கும் அதிருப்தியின் பெருக்கத்திற்கும் காரணமாகும். ஜனங்கள் இந்த ஆசீர்வாதம் பெருக பெருக, அறிவுல பெருக பெருக, ஜனங்கள் உரிமையை புரிஞ்சு கொள்வாங்க, அது பறிக்கப்பட்டிருக்கிறதையும் புரிஞ்சு கொள்போது அதிருப்தியும் பெருகும், கலகங்கள் வெடிக்கும். சோ இது இந்த முடிவு காலத்தினுடைய ஒரு ஒரு காட்சி. இது இப்படித்தான் அங்க இருக்கும் சகோதர சகோதரிகளே. சோ இது ஏன் அப்படின்னா பாருங்க, இந்த கர்த்தர் இயேசு 2 வருகையில வருகிறதை பற்றி வெளிப்படுத்தல் 10:1-2 வாசிக்கிறோம். ஒரு பலமுள்ள தூதன் தன் வலது கையில ஒரு சின்ன புஸ்தகத்தை பிடித்துட்டு அவர் வந்தார். வரும்போது திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அவர் கையில இருந்துச்சு. அவர் என்ன பண்ணியிருந்தார்னா, தன் வலது பாதத்தை எங்க வச்சிருக்கிறார், சமுத்திரத்தின் மேல வச்சிருக்கிறார். சமுத்திரம் யார், கொந்தளிக்கிறோம், அவர்கள் பக்கம் இருக்கிறார் கர்த்தர். இந்த 2 வருகையில வரும்போது அவர்கள் பக்கம் இருக்கிறார், அவங்கள் உரிமைகள் அவர்களுக்கு திரும்பி கொடுக்கப்படும். அந்த ஜனங்களுக்கு ஒரு அனுமதி இருக்கு இந்த தீமையான அமைப்புகள் மேல. இல்லாட்டி இவ்வளோ ஒரு குறுகிய ஒரு வருஷத்துக்குள்ள 13 தேசங்கள் இப்படி வெடிக்காது, உலகத்தின் வல்லரசுகள் வந்து ஆட்டம் காணார். இதெல்லாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை வசனங்கள்ல அங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுக்கெல்லாம் இன்னொரு காரணம், இந்த அறிவு பெருக்கத்தினால பாருங்க எப்படி ஜனங்கள் இந்த மாதிரி நிலைமைக்கு வருவாங்கன்னா, இந்த ராஜ்யங்கள் தேசங்கள் அவைகளுடைய பொய்யான தன்மை, ஊழல், சுயநலம், அநீதி இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும், வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவார் தேவன். ஏன்னா ஜனங்கள் நல்ல புத்தியில இருப்பாங்க. பாருங்க, ஒவ்வொரு கிரியையும் மந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையுமே நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்துல கொண்டு வருவார். சோ சமுதாயத்துல இந்த ஒரு மாபெரும் மாற்றம் உண்டாகும். இதுவரையும் ஜனங்கள் அறியாமல் இருந்த விஷயங்களை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தருடைய வருகையின் ஆசீர்வாத காலமா இருக்கிறதுனால அமைப்புகள் அழிவை நோக்கி போக வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் இருக்கும் பொழுது இது அருமையா நிறைவேறும். வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் அங்கு இல்ல. சோ நீங்க இருள பேசினது வெளிச்சத்துல கேட்கப்படும். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கிடுவாரு. சோ நம்ம ஏற்கனவே பேசிக்கலாம், அதை கேட்டு எடுக்கிறோம். தனிப்பட்ட ஊழல், தேசங்களுடைய ஊழல் எல்லாம் வெளியாகக்கூடிய காலம் இது. அதை ஜனங்களை கேட்டு புரிஞ்சு கொண்டு சிந்திக்க துவங்கி அது நிமித்தம் வர விளைவுகள் தான் இந்த அசைவு சமுதாய அமைப்புல. இதுல ரொம்ப
பாருங்க, இதுதான் நம்ம அந்த ஒரு அருமையான வசனத்தினுடைய நிறைவேறுதல். செப்பனியா 3:8. ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினம் ஆகிய உக்கிர கோபத்தையெல்லாம் அவர்கள் மேல் சொரியும் படிக்கு நான் ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். அது என்னது? ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும். சகோதர சகோதரிகளே, அது வெறும் போக்குவரத்துனால மாத்திரம் இல்ல, கருத்துக்கள் பரிமாற்றம் ரொம்ப சுலபமாயிடும், கம்யூனிகேஷன் ரொம்ப சுருகமாயிடும். சோ என்னன்னா, ஒரு உலகம் வந்து ஒரு கைக்குள்ள வந்த மாதிரி ஆயிடும். நான் எல்லாரையும் இணைச்சிடுவேன், அதுதான் மீனிங். நான் ஜாதிகளை சேர்க்கிற கூட்டவும்னா பல விதமான வித்தியாசங்கள், கலாச்சாரம், அறிவு, அவங்களுடைய நிலைமை, அவர்கள் இருக்கக்கூடிய தூரம், இது போன்ற பலவித காரணங்கள்னால பிரிஞ்சிருந்தவங்களை அந்த ஆசீர்வாதங்கள் காலத்துல நான் கூட்டி சேர்த்துடுவேன், அவர்கள் நெருக்கமாயிடுவாங்க. அமெரிக்கா அமெரிக்கா இல்ல, அமெரிக்கா நான் இங்க 6 hours travel தான் இங்க. சரி, போன் போட்டுடுங்க, இல்லாடி சேட் பண்ணிடுங்க, கூட்டிடுவார். அப்படியே முகமுகமா பேசிட்டு இருக்கலாம். அப்படி ஆகும் பொழுது அது எதுக்கு வழி நடத்தும்னா, அவர்கள் மேல என் கோபத்தெல்லாம் நான் சொரிய போறேன். இதனுடைய விளைவுகள், இந்த புரட்சிகள் கூட சகோதர சகோதரிகளே, இந்த அரப் ஸ்பிரிங், அரபு எழுச்சிக்கு என்னதான் பேர் வந்துச்சு தெரியுங்களா? Facebook Revolution. இன்டர்நெட்ல Facebook இருக்கு, ட்விட்டர், Facebook. அந்த இந்த அரபு புரட்சிக்கு என்ன பேர்னா Facebook Revolution. த்ரூ இன்டர்நெட் ஆரம்பிச்சது. ஒரு ஏதோ ஒரு ஒருத்தருக்கு நடந்த அநியாயம் Facebookல ஒருத்தர் பப்ளிஷ் பண்ண, அதை ஒரு 1000 பேர் பார்த்துட்டு ஒரு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க, அங்க சில அசம்பாவிதம் நடக்க, உடனே இன்னும் ஒரு 10,000 பேர் சேர ஆரம்பிச்சது ரெவல்யூஷன். கம்யூனிகேஷன் இங்க எவ்வளவு சுலபமாயிடுது. இதுல ரொம்ப முக்கியமான நிறைவேறுதல்கள் இன்னைக்கு உலகத்துல தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நாம் பார்த்த விஷயங்கள். சோ அந்த மாதிரி பாருங்க, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். விக்கிலீக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. விக்கிலீக்ஸ் 2-3 மாசத்துக்கு முன்னால இப்ப கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்க. யார் இவங்க விக்கிலீக்ஸ்? புயல் கிளப்பினாங்க, புயல் கிளப்பினாங்க. அமெரிக்கா ஈராக்ல என்ன நாட்டுலயும் பண்ணுச்சு, உலகத்துக்கே காமிச்சாங்க. ஆப்கானிஸ்தான்ல என்னென்ன பண்ணாங்க, உலகத்துக்கே காமிச்சாங்க. எப்படி இப்படி ஒரு அமைப்பு உருவாச்சு? விக்கிலீக்ஸ் இன்டர்நெட் வெப்சைட். ஒரு ஒரு தேசத்தை பத்தின அத்தான அந்தரங்கத்தையும் அழகாக சேகரிச்சு உலகத்துக்கே கொடுத்தாங்க, வித் எவிடன்ஸ். பார், அமெரிக்கா இப்படித்தான் பேசுச்சு, ஒபாமா இப்படித்தான் பேசினா, டேப் உங்களுக்கு கொடுக்கறாங்க. உடனே பயங்கர எதிர்ப்பு கிளம்பி, இவர் அரெஸ்ட் பண்ணி வெப்சைட் க்ளோஸ் பண்ணி என்னென்னமோ நடந்துச்சு. இன்னும் இருக்குது வெப்சைட் விக்கிலீக்ஸ், ரொம்ப பெரிய புரட்சி பண்ணாங்க. ஆனா இவர் இவங்க சொல்றதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவர் தான் அந்த அமைப்பினுடைய ஸ்தாபனர், ஜூலியன் அசன்ஜ், வாண்டட் ஃபார் டெல்லிங் த ட்ரூத், உண்மையை சொன்னார். ஆனா ஒரு வினோதமான பத்திரிகை ஆசிரியர் இவங்க. எந்த லெவலுக்கு இவங்க இன்னைக்கு வளர்ந்துருக்கிறாங்கன்னா அவர் சொல்ற அந்த கருத்து ரொம்ப ஆச்சரியம். அந்த கருத்து நமக்கு அவசியம் சகோதர சகோதரிகளை. இவர் 3 விதமா பிரிக்கிறார் செய்திகளை. ஏற்கனவே தெரிஞ்சு பதிவாகி பாதுகாக்கப்பட்டிருக்கிற செய்திகள், புக்ஸ், அது எப்படி செய்யணும், இது எப்படி நடக்குது, அது ஏன் அப்படி இருக்குது போன்ற கேள்விகளுக்கு, எல்லா கேள்விகளுக்கும் அந்த புத்தகங்கள் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரா இருக்குது. அதை பாதுகாக்கிற ஆட்கள் இருக்காங்க. இது ஒரு வகை ரகம். இன்னொரு வகை ரகம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா இப்ப அவசியம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்குது. ஆனா அதை பத்தி யாரும் எதுவும் கவலைப்பட்டுக்கிறது இல்லை. இது இன்னொரு ரகம். இவர் சொல்றாரு, Type 3 இன்ஃபர்மேஷன் இஸ் சப்ரஸ்ட் பிஃபோர் பப்ளிகேஷன் ஆர் ஆஃப்டர் பப்ளிகேஷன். என்ன சொல்றாருன்னா, இவர் தமிழே சொல்லிடுது. இவர் சொல்றது, நான் கவனிக்கிறது 3வது விதமான செய்திகள். இந்த செய்திகள் வெளியாகிறது இல்ல, வெளியாக விடுறது இல்ல, வெளியாயிட்டா உடனே அழிக்கத்தான் பாக்குறாங்க, பாதுகாக்க பார்க்கறது இல்ல. ஆனா இந்த செய்திகள் தான் சமுதாயத்துக்கு தேவையா? நான் அந்த செய்திகள் எல்லாம், தேசங்கள் எப்படி செயல்படுது, தலைவர்கள் எப்படி செயல்படுறாங்க, அமைப்புகள் எப்படி செயல்படுது, திரைமறைவில் எல்லா சீக்ரெட்ஸ், எல்லா ரகசியங்கள் வெளியாக விடுறது இல்ல. வெளியான உடனே அதை அப்செட் பண்றதுதான் முயற்சிக்கிறாங்க. ஆனா ஒரு உண்மையான சமுதாயம்,
இந்த உண்மைகளை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உருவாக முடியும். அதனால தான் இந்த வேலையை நான் செய்யறேன் சொல்லிட்டு அவர் கடைசியா சொல்றாரு பாருங்க. And we want a just and civilized world. என்ன வார்த்தை உலகத்தான் சார், ஒரு நீதியான நாகரிகமான உலகம் தான் நமக்கு வேணும். ஆனா எல்லா தேசங்களுக்குள்ளயும் பொய் இருக்குது. சோ அப்போ நமக்கு அந்த வசனங்கள் ரொம்ப ஆச்சரியம். இவங்களை நம்ம ரொம்ப பெருசா பார்க்கறது இல்ல, பட் கர்த்தர் நிறைவேற்றுகிற காரியங்கள் பார்க்க முடியுது. அவர் சொல்றாரு, எல்லா ரகசியம் நான் வெளியே கொண்டு வருவேன், எல்லா ரகசியம் நானே அங்க வெளியே கொண்டு வந்துடுவேன். இது கமெண்ட்ஸ்ல ரொம்ப அழகா கொடுக்கறாங்க, நியூஸ் பேப்பர் செர்மன்ஸ்ல. The secrets of nations are being exposed. தேசங்களை பற்றின ரகசியங்களை வெளியாக்கப்படுது. Injustice in its every form is being brought to light. எந்த விதத்தில் அநீதி இருந்தாலும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுது. Iniquity in financial institution and in politics and in private affairs is being muckraked. எல்லா ரகசியங்களும் நொறுக்கப்பட்டு ஜனங்களுக்கு காண்பிக்கப்படுது. என்ன ஆகுனால அந்த present time சோசியல் பொலிட்டிக்கல் பினான்சியல் ஆர் பீயிங் பிராட் டு லைட். எல்லா அமைப்புகளை பற்றின ஊழல்கள் வெளிச்சம் கொண்டு வரப்படும். மோர் அண்ட் மோர் ஷேக்கிங் த கான்பிடன்ஸ் ஆஃப் த பீப்புள் இன் தேர் டீச்சர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் ரூலர்ஸ். ஆங்கிலத்தில் படிச்சதுக்கு மன்னிக்கவும், ஆனா அப்படித்தான் அது நல்லா புரியும். இந்த மாதிரி அமைப்புகளுடைய எல்லா விஷயங்களும் வெளியே கொண்டு வருவார் கர்த்தரே. கொண்டு வருவதன் மூலம் ஜனங்களுக்கு தங்களுடைய தலைவர்கள் மீது, போதகர்கள் மீது, பிரதிநிதிகள் மீது நம்பிக்கை போயிடும், அசைக்கப்பட்டுடும். ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம், சமுதாயம் பொங்கி எழுவதற்கு. சாதாரண விஷயம் இல்லை, ஆனா இது நடக்கும். நான் பூமி மாத்திரம் இல்லை, அந்த வெட்டாந்தரை கூட நான் அங்க பண்ணுவேன். சோ வசனங்கள்ல சகோதரருடைய வார்த்தைகள்ல நம்ம பார்க்கிற இந்த காரியங்கள் இன்னைக்கு முன்பை காட்டிலும் கண்ணு முன்னால அதிகரிச்சுட்டு இருக்கிறது நிதர்சனமான உண்மை. அது நம்ம பார்ப்போம், ஜஸ்ட் அது உங்களுக்கு நம்ம கொண்டு வருகிறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்து மதம், மன்னிக்கணும், அரசியல் பொலிட்டிக்கல் அமைப்பு என்ன ஆகும் இது மாதிரி நடக்கும் போது சகோதர சகோதரிகளே பாருங்க என்ன ஆச்சு. பொருளாதாரம் மந்தம், பலவீனம், ஜனங்களுக்குள்ள கோபம், உரிமைக்காக போராடுறாங்க, புரட்சிகள் வெடிக்குது சமுதாயத்தில். அப்படி வரும்போது என்ன நடக்கும், அரசியல் மாற்றங்களே உண்டு வரும், ராஜ்யங்கள் இல்லாம போகும். இதோ பாருங்க, அப்போ துனிஷியால நடந்துச்சு புரட்சி, என்ன ஆயிடுச்சு ரிசல்ட், கவர்மெண்ட் சேஞ்ச், அரசியலே மாறிடுச்சு, அரசாங்கமே மாறிடுச்சு. எகிப்து மாறிடுச்சு, இன்னைக்கு அது ராணுவ ஆதிக்கத்தின் கீழே. லிபியா மாறிடுச்சு, ஜனங்கள் கிளம்பும் போது என்ன நடக்கும் பாருங்க சகோதர சகோதரிகளே. அதே போல ஏமன்ல பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டார். இந்த புரட்சி எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ள நடந்த விஷயங்கள் நம்ம உங்களுக்கு காண்பிக்கிறோம். இது தான் இந்த அரசியல்ல கூட அங்க நடக்கும். ஜனங்களுக்கு தலைவர்கள் மீது இருக்கிற நம்பிக்கை போகும் பொழுது, புரட்சிகள் வெடிக்கும் பொழுது, முள்ளம் மெதுவது மெதுவாக ராஜ்யங்கள் அங்க அசைக்கப்படும் சகோதர சகோதரிகளே. பாருங்க இதெல்லாம் ஒரு அருமையான சூழலுக்கு வழி நடத்தும். சாதாரணமா நம்ம நினைக்க வேண்டாம் ராஜ்யங்கள் மாறினா என்ன. ஆனா அரபு தேசத்துல ராஜ்யங்கள் மாறினா சாதாரண விஷயம் இல்லை. அங்கதான் தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க. இஸ்ரேல் இத்தனை பேருக்கு மத்தியில இருக்கிற ஒரே யூத தேசம் இஸ்ரேல். அத்தனை பேரும் முஸ்லீம்ஸ். இங்க எல்லா புரட்சி கிளர்ச்சி எதிர்ப்புகள் நடந்துட்டு இருக்கும் போது இஸ்ரேலுக்கு பக்கத்துல இஸ்ரேல் கூட மாத்திரம் சண்டை நடக்குது. இதுக்கு தான் அது காரியங்களே போகும். இப்பொழுதே இந்த எகிப்துல அரசாட்சி மாறிடுக்குது, லிபியால மாறிடுக்கிறதுனால இஸ்ரேலுக்கு ரொம்ப ஆபத்து அங்க சூழ்ந்திருக்குது. ஏன்னா எகிப்து அரசாட்சி மாறின உடனே ஆயுதங்கள் சர்வசாதாரணமா இஸ்ரேலுக்குள்ள அங்க கடத்திட்டு போகப்படுது என்று நியூஸஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். சோ மத்திய கிழக்கு பகுதி அரபு தேசங்களுக்கு மத்தியில நடக்கிற அத்தனை மாற்றங்களும் ஏதாவது ஒரு வகையில தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட காரியங்களோடு அங்க இருக்கலாம். கடந்த நாட்கள்ல தீர்க்க தரிசனத்துல சங்கீதம் 83 இஸ்ரேலுக்கு விரோதமா அரேபியர்கள் எசேக்கியல் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு சில எக்லீஷியாஸ்ல
ஆனா நம்ம எல்லோருக்கும் தெரியும், அந்த இறுதியான அருள்மகதோன் இஸ்ரேல் ஜனங்களை மயமா வச்சு நடக்கும். அப்போ இஸ்ரேல் சுற்றி இருக்கிற இந்த ராஜ்யங்கள்ல மாற்றங்கள், மற்ற தேசங்களையும் மாற்றங்கள், அமெரிக்கா இஸ்ரேலுடைய ஒரே சப்போர்ட்டரு இன்னைக்கு திவாலாகிற நிலைமையில் இருக்கிறாங்க. அது நடக்கணும். ஏன்னா இஸ்ரேல் பத்தி சொல்லும் பொழுது அவருடைய அவளுடைய நேசர்கள் அவரை கைவிட்டாங்க. யார் யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவா இருப்பாங்களோ அவங்க எல்லாம் பின்வாங்கணும். எகிப்து இந்த புரட்சிக்கு பின்பு 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்த உடன்படிக்கை சமாதான ஒப்பந்தமே கேன்சல் ஆயிடுக்குது. இப்போ பகைமை உணர்வு ஆரம்பிச்சிருக்குது இஸ்ரேல் எகிப்து 30 வருஷங்களுக்கு பின்னால். ஐரோப்பிய தேசங்கள் அவங்களுடைய பொருளாதார சரிவில் நிலை ஆட்டம் காண்டிருக்கிறாங்க. என்ன நடக்க போது தெரியல. பட் சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். பூமி, பூதங்கள், இந்த அமைப்புகள், இந்த அமைப்புகள்ல நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் கண்டிப்பா இதெல்லாம் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலுக்கு விரோதமா சகல ஜாதிகளும் போய் நிற்பதற்கு ஏதுவாகத்தான் முடியும். அது அந்த அர்மகதோனுடைய உச்சக்கட்டமாக நடக்கும் என்று அங்க நாம பார்க்கிறோம். சோ அதன் மூலம் சாதாரண தேசங்களுடைய ராஜ்யங்கள் மாறதில்லை, ஒட்டுமொத்த உலகத்தின் ராஜ்யம், இந்த தீமையின் ராஜ்யமே தூக்கி போடப்பட்டு நீதியின் ராஜ்யம் அரசாட்சி ஸ்தாபிக்கப்படும். ஆனா இந்த முழு அரசாட்சி நீக்கப்படணும்னா சின்ன 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 இடத்துல ஸ்டார்ட் ஆயிட்டு அங்க போகும் தீமை. நேஷன் டு நேஷன் அது போய் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அங்க வரும். அப்போ ஒட்டுமொத்த தீமையின் அரசாட்சி நீக்கப்படும், பூதங்களே வெந்து உருகி அங்க போகும். இந்த தீர்க்க தரிசனங்கள் கண்ணு முன்னால நாம் அங்க பார்க்கிறோம். இந்த சமயம் மதம் என்ன நடக்கும்? ஆனா இதெல்லாம் சகோதர சகோதரிகளே அசைவுகள். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன போயிட்டு இருக்குன்னா அசைவுகள். அது நிமித்தம் ஜனங்களுக்குள்ள தத்தளிப்பு இடுக்கன், மனசு சோர்ந்து போயிருக்கிறாங்க. பட் பெரிய விஷயங்கள் இனிமேல் தான். முதல்ல இப்ப பாருங்க, கடைசி மதம் இது மாறி நடக்கும் போது அமைப்புகள் மதத்துல என்ன மாற்றம் வரணும் தீர்க்க தரிசனத்தின் படி? ஆமாம், பொருளாதாரம் வீழ்ச்சி சந்திக்கும், மந்த நிலை உருவாகலாம், ஜனங்கள் பாதிக்கப்படுவாங்க, ஜனங்கள் கொந்தளிக்குவாங்க, புரட்சிகள் வெடிக்கும், அரசுகள் கவிழலாம். இதெல்லாம் போகும் பொழுது என்ன பண்ணுவாங்க தேசத்தின் அதிபதிகள், அரசாங்கங்கள் என்ன பண்ணும்? ஜனங்களை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஆனா ஜனங்கள் தேவை தீர்க்க முடியல, அவங்களுடைய தேவைக்காக போராடுறாங்க. ஜனங்களையும் கட்டுக்குள்ள வரணும், தங்கள் அதிகாரத்தையும் காத்துக்கொள்ளணும். ரொம்ப அருமையான ப்ராபசி. இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ற ஒரே பினான்சியல் யார் தெரியுங்களா? போப் மார்கம். உலகத்துல இந்த சிங்கிள் ஆர்கனைசேஷன் அவ்வளோ பணம் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது பயங்கரமான மாற்றத்துக்கு வழி நடத்தும். பிரதர் சொல்லும் போது அதே ஃபார்வர்ட் அர்மகதோன்ல அர்மகதோனுடைய முகப்புறையை தான் நம்ம சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறோம். அதுல அவர் சொல்லும் பொழுது இது சமயம் உலகின் பெயர் சபை அமைப்புகள் அரசியல் சக்திகளோடு இணைந்து மறுபடியும் முதன்மை ஸ்தானத்திற்கு எழுச்சி அடையும் என்பதை வேதாகமம் காண்பிக்கிறது. எப்படி? இதற்கான ஆதாரங்களை விரைவில் நாம் காணலாம். பொருளாதாரத்தில் பலவீனப்பட்டிருக்கும் தேசங்கள் அனைத்தும் சோசியலிசம் மற்றும் ஒழுங்கின்மை போன்றவைகளை தடுப்பதற்கு பொது ஜனங்களின் மீது அடக்கி ஆளுகிற ஆதிக்கத்தின் அவசியத்தை உணர்வாங்க. இவர்கள் வரப்போகிற சித்திரவதைகளின் மூலம் ஜனங்களை பயப்படுத்தவும் அதன் மூலம் தேசங்கள் கவிழ்க்கப்படுவதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கும் சபைகள் என்றழைக்கப்படும் மாபெரும் மத அமைப்புகள் தங்களுக்கு உதவும் என எதிர்பார்ப்பார்கள். சோ பொருளாதார பலவீனம், ஜனங்கள் கொந்தளிக்கிறாங்க, இதையெல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வரணும் ஒரே பவர் மத அமைப்பு கிறிஸ்தவ மண்டலம் போப்பு மார்க்கம். இவர்கள் தங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என்ற எதிர்பார்ப்புகள் இது ரொம்ப இயற்கை. ஐரோப்பிய யூனியன் சொன்னோம், நாமோ வேற யாரும் இல்ல,
பத்து ராஜாக்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம், 10 ராஜாக்கள் தான் பலவீனம் ஆயிடுக்கிறாங்க. அப்போ இது சமயம் என்ன நடக்கும்? அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திற்கு சபைகளும் இதயபூர்வமாக ஆயத்தமாகவே இருக்கும். ஏற்கனவே இவர்கள் தோற்சுள் போல ஒருவரை ஒருவர் நோக்கி உருண்டோடுகின்றனர் பார்த்தீங்களா. சோ அரசியல் அமைப்புகள் ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வருவதற்கு மத அமைப்புகளுடைய ஆதரவு எதிர்பார்ப்பாங்க. அதையே எதிர்பார்த்துட்டு மத அமைப்புகள் இருக்கும். ஏற்கனவே அந்த வேலையில மத அமைப்புகள் போயிடுது. எப்படின்னா மத அமைப்புகள் ரெண்டு பக்கம் பாகம், ரோமன் கத்தோலிசம் புரோட்டஸ்டன்ட் பிரிஞ்சிருக்கிறாங்க. நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தும் இப்ப இவங்க ரெண்டு பேரும் தோல் சுருள் போல சேர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா தோல் சுருள் இப்படி விரிப்போம் விட்டானா என்ன ஆகும்? அப்படி வந்து சேருவாங்க. அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருச்சு. பிரதர் ரசல் சொல்லியிருக்கிறாங்க அவர் காலத்துல ஏற்கனவே இது மாதிரி ஆயிடுக்கிறாங்க சொல்றாரு. நம்முடைய நாட்கள்ல சகோதர சகோதரிகளே ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம் பாருங்க எப்படி சூழல் வரும். மதங்கள்ல கூட மாற்றம், மதம் அரசியல் கூட அங்க இணை. ஆனா அது இணையருக்கு முன்னால முதல்ல மன மதத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை அங்க வரணும். ரோமன் கத்தோலிசம் புரோட்டஸ்டன்ட் வருவாங்க, இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. 2009 ஒரு சின்ன அடையாளம் நம்ம பார்க்கிறோம். The Vatican is considering welcoming into the Roman Catholic Church a group of traditional Anglicans. அதாவது Anglican Church அப்படிங்கிற ஒரு சபை ரோம கத்தோலிக்கத்துக்குள்ள வருவதை போப்பு வரவேற்கிறார். யார் இந்த Anglican Church? Anglican English Church, இங்கிலாந்து திருச்சபை. அவங்க தான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் அந்த மிருகம் ரெண்டு கொம்பு பாக்குறோம் சகோதர சகோதரிகள். அப்போ இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் அவங்க கூட பாருங்க ஏதோ ஒரு வகையில சேருவதற்கு முயற்சிக்கிறாங்க. இது மார்ச்ல அக்டோபர் 21, 2009 நியூஸ். ட்ரெடிஷனல் ஆங்கிலிகன்ஸ் வெல்கம் வேட்டிகன் அனௌன்ஸ்மெண்ட் வித் ஜாய். சோ போப் கொடுத்த அந்த ஒரு அறிவிப்பு அந்த சபை கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. சோ அதாவது இதுவரை பிரிஞ்சிருந்த இந்த ரெண்டு அமைப்புகளுக்குள்ள ஒரு சில அடையாளங்கள் போது அவர்கள் சேர வேண்டும் என்பது தீர்க்க தரிசனம். பெரிய மிருகத்துக்கு இந்த மிருகம் ஒரு மிருகத்தின் சொரூபம் பண்ணுச்சு. சோ அதுதான் அந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம். சோ அதெல்லாம் இங்க இந்த மத அமைப்புகளுக்குள்ள அங்க நம்ம பார்க்கிறோம் கண்ணு முன்னால சகோதர சகோதரிகளே. சோ இப்படியாக இவர்கள் இணையும் பொழுது இவர்கள் அரசியல் சக்திகளுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது அவர்கள் அங்கு இணைவாங்க. சோ இதற்கு பின்பு ரொம்ப தீவிரமான காரியங்கள் அங்க வரும், அது நாம இன்னைக்கு அங்க பேச வேணாம். சோ அப்போ இப்படியாக கடைசி நாட்கள் பற்றின அந்த அருமையான தீர்க்க தரிசனங்கள் அடையாளங்கள் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. என்ன நோக்கம் நாம் இதை நாம் இன்னைக்கு எடுத்துட்டோம்? ஒருவேளை அடுத்த வருஷம் அது நடக்கும், அமெரிக்கா விழுந்துடும், உலகத்துல பெரிய பிரச்சனை, இது போன்ற செய்திகள் நாம் செல்வதற்கு எடுத்திருக்கிறோமா? ஒருவேளை கேட்கும் பொழுது பயம் வரலாம், அந்த பயத்துக்காக எடுத்தோமா? இல்லை. ஒருவேளை அப்படி நினைச்சா அருமையான சகோதர சகோதரிகளே அந்த எண்ணம் நம்ம இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுடலாம். நாம் தீர்க்க தரிசனத்தை தியானிக்கிற மாணவர்களாக இருப்போம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அது நடக்கும், அதாவது இது விழுந்துடும் அது அமைஞ்சிடும் இப்படி பண்ண வேண்டாம், அது நம்ம பார்க்க வேண்டாம். இதெல்லாமே கடைசி காலத்தின் அடையாளங்கள். இந்த அடையாளங்களை கவனிக்கணும், அவ்வளவுதான். கவனிக்க வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய கடமை. அது கவனிக்கும் பொழுது தான் இந்த தீர்க்க தரிசனங்கள் நம் கண்ணு முன்னால நிறைவேறிட்டு இருக்கிற உண்மை நிலவரம் தெரியும். உண்மைக்கு இன்னொரு பெயர் சத்தியம். அந்த சத்தியம் நாம தெரிஞ்சுக்கணும். வசனங்களின்படி அழிவை நோக்கி போகிற இந்த அமைப்புகள் எந்த அளவுக்கு போயிருக்கு பார்க்கணும். அந்த சத்தியம் பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்? ட்ரூத் சாங்டிஃபைஸ், சத்தியம் பரிசுத்தம் செய்யும். அதுதான் நம்முடைய முக்கியமான நோக்கம். சோ இது போன்ற காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உன்னதமான ஒரு வாய்ப்புல ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்துக்கான ஜனங்களார் சகோதர சகோதரிகள்.
நமக்கு என்று தேவன் வச்சிருக்கிற அந்த வெளிச்சம், தீர்க்க தரிசனங்கள் கண்ணு முன்னால நிறைவேறிட்டு இருக்கு. இது நாம பார்க்கணும், முதல் கவனிக்கணும் என்ன காலத்துல நாம் இருக்கிறோம். இதன் மூலம் தேவன் நமக்கு என்ன உணர்த்துறாங்க சிந்திக்கணும். நமக்குள்ள பரிசுத்தமாகுதல் முன்பை காட்டிலும் தீவிரமாக அங்க நடந்து நிறைவேற வேண்டும் சகோதர சகோதரிகளே. இதுதான் நம்முடைய நோக்கம். அவேர்னஸ், விழிப்புணர்வு இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளா, தேவனுடைய திட்டம், தீர்க்க தரிசனம், நம் வாழும் காலம், நம்முடைய சொந்த ரட்சிப்பு, அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், இதை குறித்த காரியங்கள் நம்ம மனசில் இருக்கணும். ஏன்னா ஆதார வசனத்தில் நம்ம பார்த்தோம், அதாவது 2 பேதுரு 3:11 அதாவது இப்படி எல்லாம், அதாவது 10வது வருஷத்துல பார்த்தோம், வசனத்துல பார்த்தோம், அந்த வசனம் வாசிங்க. கர்த்தருடைய நாள் வரும், அப்படி பூதங்கள் வெந்து உருகி போயிடும். அப்படி சொல்லும் போது பேதுருக்கு எதுக்கு அது சொன்னாங்க கர்த்தரங்க சொல்லும் போது பாருங்க, அடுத்த வசனம் அந்த அந்த விஷயம் சொல்லுது, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால். இது வரைக்கும் இந்த அமைப்புகள் அழிந்து போகிற விஷயம் பத்தி பேதுரு கிட்ட அங்க சொல்லிட்டு வந்துட்டு கர்த்தர் இப்ப அதனுடைய சொன்னதனுடைய நோக்கம் சொல்றாங்க. அதனால பேதுரு, நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதன் மூலம் நமக்கும் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சுவிசேஷுதோ பரிசுத்தவான்கள் முழுக்க அந்த வார்த்தையை சொல்றார். இந்த மாறி அமைப்புகள் அழிவை நோக்கி போகும், போய்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் நீங்க பார்க்கிறபடினால் பயம் வேண்டாம், ஒரு கியூரியாசிட்டி இல்ல. அது நடக்கும், நம்ம தெரிஞ்சிட்டோம் உலகத்துல இந்த அமைப்பு போயிடும், அதை 4 பேர்கிட்ட ஸ்ப்ரெட்டிங் இல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனம் காண்பிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, நாம இந்த காலத்தை புரிஞ்சு கொண்டிருக்கிறதுனால கிருபையில எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை தேவபக்தி உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் யோவானுக்கு தரிசனமா காண்பிக்கிறார். இந்த மத அமைப்புகள் ஒன்று சேர்ந்துடும், ஒன்று சேர்ந்துட்டு ஜனங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துவாங்க. இப்படி எல்லாம் நடக்கும் யோவான் கிட்ட சொல்லிட்டு, யோவான் கிட்ட சம்மந்தம் இல்லாம ஒரு வசனம் அங்க கொண்டு வரார். 15வது வசனத்துல, இதோ திருடன் போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ரொம்ப அருமையான வசனம் சகோதர சகோதரிகளே. ரொம்ப பெரிய தீர்க்க தரிசனம் அந்த பகுதி, அதனுடைய நிறைவேறுதல் தான் இப்ப வேத மாணவர்களாக நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அந்த பெரிய தீர்க்க தரிசனத்தை பேசிட்டு இடையில திடீர்னு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் நடக்கும், ஆனா இதெல்லாம் நடக்கும் போது தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த அழைப்புல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நாம் நம்முடைய வஸ்திரங்கள் கர்த்தருடைய விலையேறப்பட்ட அந்த ரத்தத்தினால வாங்கி கொண்டிருக்கிறோம், அந்த நீதிமான்கிற நிலை, அதன் மூலம் இந்த நாள் வரைக்கும் இந்த அழைப்புல நாம் நின்றுட்டு இருக்கிறோம். நம் வஸ்திரங்கள் கரைப்படாமல், சுருக்கம் இடாமல், அந்த தேவனுக்கே உரிய பரிசுத்தத்துல நாளுக்கு நாள் வளரவும், குணலட்சணங்கள் பெருகவும் நம்மை நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல லூக்கா 21:34 இப்படி எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாருங்கள். பிரதர் ரசல் 4th volume ரொம்ப அழகாக சொல்றார். இந்த வாழ்க்கையை நாம் எழுதுனதனுடைய நோக்கம், தேவனுடைய பிள்ளைகள் ஏற்ற சமயத்துல இவைகள் எல்லாம் குறிச்சு ஒரு அறிவுக்குள் வரணும். அதனால பயப்படக்கூடாது, பல நடையணும். இந்த உலகத்தின் மீது தேவன் நியாயமா கொண்டு வர தீர்ப்புகளை பார்த்து அவங்க கணங்கிடக்கூடாது, மாறாக சந்தோஷம் அடையணும். நம்முடைய மீட்பு ரொம்ப சமீபம் ஆயிடும். இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் நம்மை பரிசுத்தம் செய்து பரிசுத்தம் உள்ளவராகி அவரை நாம அப்படியே தரிசிக்க போகிற அந்த காலம் ரொம்ப சமீபம் என்பதுக்கு தான் இது அடையாளம். நாம் அழைக்கப்பட்டதனுடைய நோக்கம் ரொம்ப அருகாமையில் இருக்கு. அதை பற்றிக் கொள்வதற்கேற்ற குணாதிசயம் நமக்குள்ள வரும். சுரம்ப ஆச்சரியம், தீர்க்க தரிசனங்களையும் ஸ்பிரிச்சுவலையும் உடனுக்குடன் கனெக்ட் பண்ணிடுகிற இந்த வசனங்கள் இன்றைக்கு நம்முடைய தியானமா இருக்கட்டும் சகோதர சகோதரிகள். ஆனா ரெண்டுமே முக்கியம், சத்தியம் பரிசுத்தமாவதற்கு தான். சோ இந்த சத்தியங்கள் இன்றைக்கு இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலை, சரி தேவன் இன்னும் எவ்வளவு காலம் அனுமதிக்கிறார், ரொம்ப சீக்கிரம் இது முடிய போகுது இல்ல கொஞ்சம் டிலே ஆகுது, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பரவாயில்ல, ஆனால் நமக்கு தேவன் காண்பிச்சிருக்கிறாங்க கிளியரா. லூக்கா 21:28 இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். என்ன அர்த்தம் சகோதர சகோதரிகளே? நிமிர்ந்து பார்க்கணும். Do not look down. Look up. மேல நிமிர்ந்து பாருங்க, கீழே பாருங்க. வேணும் கீழே பார்த்தா பூமி, உலகம், மாம்சம், பூமிக்குரிய விஷயங்கள் உங்கள் சிந்தையா இருக்க வேண்டாம். உங்களுடைய அனைத்துமே பரத்து நோக்கின விஷயங்களா இருக்கட்டும். சிந்தையில உயர்ந்த நிலையில வாழுங்க. அதுதான் நமக்கு அந்த வார்த்தைகள் அங்க சொல்லப்படும். ஆம் சகோதர சகோதரிகளே, நாம் சிந்திக்கணும். நாம் கடந்து போகிற ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ரட்சிப்பை சுதந்திரிக்கிறதுக்கு ரொம்ப அருகாமையில போயிட்டு இருக்கிறோங்கிற அந்த ஒரு சிந்தை நமக்குள்ள இருப்பது நம்மை பரிசுத்தம் செய்யும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய லக்கை நோக்கி நெருங்கிட்டு இருக்கிறோம், நெருங்கிட்டு இருக்கோம். சோ அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள அங்க வரணும். அது வரும் பொழுது இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்மை பலப்படுத்தும். இதனால் நம் எச்சரிப்படையும். உலகத்துல அந்த பொருளாதாரம் இப்படியாக தேவன் சிம்பிளா முடிவுக்கு கொண்டு வருவார். ஒருவேளை இன்னைக்கு தேவன் நம்ம கையில பொருள் கொடுத்திருக்கிறாரா? ஆனா இந்த பொருளாதாரம் அழிஞ்சிடும். புதிய சிருஷ்டிகளா, கடைசி காலத்தில் இருக்கிறவங்களா, நாம் என்ன பண்ணுகிறோம்? நம்ம கையில கொடுத்திருக்கிற தாளந்துகள் இருக்கட்டும், பணம், தங்கம், லேண்ட், ஹவுஸ், எதுவானால் தேவன் கொடுத்திருக்கிறார் ஆசீர்வாதம், நன்மை. என்ன பண்ண போறோம்? காலம் இப்படிப்பட்ட காலம், இதை தேவனுக்கே பயன்படுத்தி நல்ல கணக்கு ஒப்புவிக்கிறதுக்கு ஜாக்கிரதை போறோம். சமுதாயம் மத்தியில புரட்சி கழகங்கள் இதெல்லாம் வரும் பொழுது என்ன பண்ணணும்? நமக்குள்ள அதே போல இருக்கணுமா சகோதர சகோதரிகள்? இதெல்லாம் நமக்கு அருமையான அடையாளங்கள். நமக்குள்ள உயர்ந்த குணலட்சணங்கள் வருவதற்கு என்று தேவன் அனுமதிக்கிற எல்லா சோதனைகள் மத்தியில் சகோதரர்களோட சகோதரர்களா நின்று சகிச்சு பொறுத்து அந்த தெய்வீக குணலட்சணங்களை வளர்த்துக் கொள்வதற்கான தருணங்களை நம்ம அவர்களை பார்க்கறது ரொம்ப சிறந்தது. சோ இந்த அடையாளங்கள் நம்மை பரிசுத்தம் செய்யணும். நம்முடைய அழைப்பினுடைய சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம். பாருங்க, இன்றைக்கும் இல்லாம இந்த வருடம் தேவன் 3 நாட்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாராம். பிளஸிங், ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். இது எப்படி நாம பயன்படுத்தி தேவனுக்கு முன்னாடி கணக்கு கொடுக்கணும், அப்படித்தான் நம்ம கொடுக்கணும் சகோதர சகோதரிகள். சோ இந்த வார்த்தைகளோடு முடிப்பதற்கு நான் விருப்பப்படுகிறேன். நாம் வாழும் நாட்களில் இந்த கடைசி நாட்களின் அடையாளங்கள் இப்படியாக இருக்கு சகோதர சகோதரிகளே. நாம் கவனித்திருப்போம், விழித்திருப்போம். சத்தியத்தினால் நம்மை பரிசுத்தம் செய்து எச்சரிப்போடு நம்மை காத்துக் கொள்ளுவோம். நமக்கான அழைப்புல நம்முடைய ரட்சிப்பு அதிகமாக சமீபித்திருப்பதை உணர்ந்து கொண்டு அழைக்கப்பட்ட அந்த மாபெரும் வாய்ப்பை சுதந்திரத்துக் கொள்வதற்கு ஏதுவான ஒரு பிரயாசங்கள்ல ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து தேவனுடைய சித்தம் செய்ய தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.